veiled off from human view. But through suffering, death, and sorrow, he has rent the veil in two. Mighty conqueror, since he rent the veil in two. Holy angels stand before him, men of earth give praise, 'tis due. The well-beloved, since he rent the veil in two. Oh, behold this man of sorrows. Oh, behold him in plain view. The mighty conqueror, since he rent the veil in two.
Things are possible.
நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கர்த்தாவே, ஒருமுறை உமது அன்பார்ந்த சீஷர்களா எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது கூறப்பட்டுள்ளது. நாங்கள் பரலோகத்தின் மகத்தான தேவனை காணும் போது நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம்.
So teach us to pray, Lord.
எனவே கர்த்தாவே, உமது ராஜ்யத்துக்கும் உமது ஊழியக்காரருக்கும் உபயோகமாய் உள்ள காரியங்களுக்காக எங்கள் இருதயங்களில் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு போதிப்பீராக. இங்குள்ள ஒவ்வொரு நபருடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். இன்று காலை இங்கே இந்த மேசையின் மேல் உருமாள்களும் கச்சைகளும் சரிதத்துக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் அது என்னவா இருந்தாலும் அதற்கு உதவி செய்வதற்காக சிறு பொட்டலங்களும் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் நீரே தேவன், நீர் ஒருவர் மாத்திரமே, நீர் ஒருவரே உண்மையுள்ள
தேவன்.
இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்க வேண்டும் என்று உமது நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இங்கு ஒரு உருமாலையோ அல்லது ஒரு புத்தகத்தையோ வைக்காத ஒரு சிலர் இங்கு இருக்கலாம். அவர்கள் சுகம் பெற வேண்டிய அவசியம் இருக்கக்கூடும். இந்த ஒளிநாடா உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களில் உள்ள ஜனங்களை அவர்களுடைய இல்லங்களில் அல்லது அவர்களுடைய சபைகளில் சந்திக்கக்கூடும். கர்த்தாவே, இங்கு ஆராதனை நடக்கும் போது அல்லது ஒளிநாடா போட்டு கேட்கப்படும் போது நாங்கள் எந்த ஸ்தானத்தில் அல்லது எந்த நிலையில் இருக்க நேரிட்டாலும் பரலோகத்தின் மகத்தான தேவன் தாமே எங்கள் இருதயங்களில் காணப்படும் உத்தமத்தை இன்று காலை நோக்கி பார்த்து தனப்படுத்தி சுகம் தேவையுள்ளவர்களுக்கு சுகத்தையும் இன்னும் அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகளை அவர்களுக்கு அளிப்பாராக. இப்பொழுது நடக்கவிருக்கும் ஆராதனையில் எங்களை ஆசீர்வதியும். தேவனுடைய ராஜ்யத்தின் விதமாக இதுவரை ஒருபோதும் பேசாத விதத்தில் எங்கள் மூலம் பேசும். உம்முடைய பதிலுக்காக இயேசுவின் நாமத்தில் காத்திருக்கிறோம். ஆமேன். இதனை கொண்டு நீர் எனக்கு உதவி செய்வீரா? இன்று காலை மறுபடியும் சபையில் இருப்பது நல்லது. ஒஹையாவிலிருந்து இங்கு வந்துள்ள சில நண்பர்களுடன் நான் சற்று முன் பேசிக் கொண்டிருந்தேன். முக்கியமாக சில மாதங்களுக்கு முன்பு இரத்த புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் கொண்டுவரப்பட்டிருந்தார். அவளுடைய பெற்றோர் மிகவும் ஏழைகள். கோப்பில் வைக்கப்பட்டுள்ள அவளுடைய சாட்சியை படிக்க இன்று காலை எனக்கு நேரமில்லை. அவளுக்காக ஜபம் செய்யப்பட்ட 3 நாட்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட அந்த சிறு பெண்ணின் புகைப்படம் அங்கு உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அவள் உயிர் வாழ மருத்துவர்கள் 3 நாட்கள் மாத்திரமே தவணை கொடுத்திருந்தனர். ஆனால் 3 நாட்களுக்கு பின்பு சிறிதளவு புற்றுநோயும் கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவளாய் பள்ளிக்கு போய்க் கொண்டிருக்கிறாள். நாங்கள் அவளை இந்த அறையில் வைத்திருந்த போது சபை உறுப்பினர்களும் அவளை கண்டிருப்பார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். குடல்கள் வெளிப்புறமாக பிறந்த அந்த சிறு குழந்தையும் கூட எப்படியாயினும் மருத்துவர்களால் குடல்கள் அந்நிலையில் உருவாக்கப்பட்டிருந்த காரணத்தால் அதை அதன் சரியான இடத்தில் வைக்க முடியவில்லை. அந்த குழந்தை அப்பொழுதுதான் பிறந்தது. எனவே அந்த சிறிய குடல்களை தொடுவதற்கு அவர்கள் பயந்தனர். இப்பொழுது அவனுக்கு கிட்டத்தட்ட 1 வயதாகிறது என்று நான் நினைக்கிறேன். அவன் சாதாரண குடல்களுடன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாமே சரியாக உள்ளது. அது தேவனுடைய கிருபை மாத்திரமே. அவர் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இப்பொழுது இன்று நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருந்த கூட்டங்களை அறிவிக்க விரும்புகிறோம். அடுத்த வாரத்தில் நான் சகோதரன் ஜோசப் போஸ் அவர்களோடு ஆப்பிரிக்காவில் உள்ள கென்யா, டங்கனிகா என்னும் இடங்களுக்கு செல்ல நான் திட்டமிட்டிருந்தேன். அங்கு நாங்கள் கூட்டங்களை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சகோதரன் போஸிடமிருந்து வந்த தந்தியில் சென்ற வாரம் நமது மிஷினரிகளில் 3 பேர் கொலை செய்யப்பட்டனர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர்களுக்கு அங்கு ஒரு கிளர்ச்சி இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. கம்யூனிஸ்டுகள் சுதேசிகளுக்கு ரகசியமாக துப்பாக்கிகளை கொடுத்து உதவுகின்றனர். கம்யூனிஸ்டுகள் சீனாவிலிருந்தும் ருஷ்யாவிலிருந்தும் மீன்பிடிப்பு படகுகள் மூலமாக அங்கு வந்து சுதேசிகளுக்கு துப்பாக்கிகளை வழங்குவதாக தகவல் வந்துள்ளது. சுதேசிகள் அதை உபயோகித்து யாரை வேண்டுமானாலும் சுட வகை உண்டு. எனவே இந்த நேரத்தில் கூட்டங்களை வைப்பது சரியல்ல என்று அரசு தீர்மானித்துள்ளது. நான் அறிந்துள்ளபடி நான் போகவிருந்த வட்டாரத்தில் சகோதரன் போஸ் இந்த நேரத்தில் தன் பள்ளியையும் கூட நடத்த முடியவில்லை. ஆனால் அது ரத்து செய்யப்படவில்லை. அமைதி நிலவும் வரைக்கும் அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அநேக ஆண்டுகள் இங்கு வராத தென்னாப்பிரிக்காவை சார்ந்த சகோதரன் ஜாக்சன், சகோதரன் சிட்னி ஜாக்சனையும் சகோதரி ஜாக்சனையும் நமது மத்தியில் இன்று காலை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் பேசினார்களா? சென்ற முறை நான் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றிருந்த போது நடந்த கூட்டங்களில் இவர்களின் உண்மையான சகோதரனும் சகோதரியும் உடன் ஊழியருமாய் திகழ்ந்தனர். மீண்டும் என்றாவது ஒரு நாள் தேவனுடைய கிருபையினால் அங்கு செல்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனெனில் அது தேவையாயுள்ளது. ஆனால் மறுபடியும் செல்ல நான் 9 ஆண்டுகளாக முயன்று வருகிறேன். ஆனால் அங்குள்ள ஸ்தாபனங்களின் காரணமாக அவர்கள் என்னை அனுமதிக்க மறுக்கின்றனர். எனவே அண்மையில் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி இழந்து போகும் ஆத்துமாக்களின் ரத்தப்படி என்மேல் இராமல் உங்கள் மேல் இருப்பதாக என்று கூறினேன். சில காலமாக தேவன் அங்குள்ள ஜனங்களின் மத்தியில் என் ஊழியத்தை உபயோகிக்க விரும்புகிறார் என்று நான் நம்புகிறேன். ஸ்தாபனங்களுக்கு இடையே உள்ள கருத்து வெற்றுமை காரணமாக அவர்கள் என்னை திரும்ப அனுமதிக்க மறுக்கின்றனர். ஆனால் பரவாயில்லை, கர்த்தரதை பார்த்துக் கொள்வார். இப்பொழுது இன்று காலை நான் கூற விரும்புவது என்னவெனில், கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கூடாரத்தில் இந்த இரவு ஆராதனைகளை எடுத்துக்கொள்ள சகோதரன் டெவில் என்னை கேட்டுள்ளார். எனவே அதற்கு நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறன்றும் இங்கிருப்பேன். அதன் பின்னர் ஒரு கால் அடுத்த 2 அல்லது 3 ஞாயிறுகள் ஒழுங்கு செய்திருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டதன் விளைவாகவே. இப்பொழுது இதையும் நான் கூற விரும்புகிறேன். ஒரு கால் இந்த சமயத்தில் 7 எக்காலங்களை குறித்து நான் பேசுவேன் என்று உங்களிடம் கூறியிருந்தேன். கட்டிடத்தில் போதுமான இடம் இல்லாத காரணத்தாலும் குளிர்சாதன வசதி செய்யப்படாத அசௌகரியத்தினாலும் போதிய காற்று அறைக்குள் இல்லை. இன்னும் குளிர்சாதன வசதி செய்யப்படவில்லை. இங்கோ பள்ளிக்கூடத்தை வாடகைக்கு எடுக்க நாங்கள் முயன்றோம். அதில் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இருக்கை ஓ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது அநேகம் பேரை கொள்ளும் மிகவும் அருமையான பள்ளிக்கூடம். ஆனால் எங்களுக்கு ஒரு இடமும் கிடைக்கவில்லை. அவர்கள் அடுத்த வாரம் தருவதாக கூறுகின்றனர். ஆனால் அடுத்த வாரமா பாருங்கள், உலகின் பல்வேறு பாகங்களில் இருந்து பிரதிநிதிகள் வருகின்றனர். ஜமாய்க்கா மற்றும் தீவுகளில் இருந்தும், தென்பாகத்தில் இருந்தும், தென் அமெரிக்காவில் இருந்தும் கூட, கனடா மெக்சிகோ தேசங்கள் முழுவதிலும் இருந்தும் வருகின்றனர். நாங்கள் அறிவிப்புகளை திங்கட்கிழமை அனுப்பினோம். அது அவர்களுக்கு புதன் அல்லது வியாழன் வரை கிடைக்காது. அதன் பிறகு விட்டு விட்டு நடத்த வேண்டி வரும். அடுத்த வாரம் பள்ளிக்கூடம் நடக்கும் நேரமாதலால் ஒரு இரவு கூட்டத்தை நடத்திவிட்டு பிறகு ஓரிரண்டு இரவுகள் ஓய்வெடுத்துக் கொண்டு மறுபடியும் கூட்டம் நடத்த வேண்டும். அப்படி நம்மால் செய்ய முடியாது. உங்களால் அப்படி வந்து கொண்டிருக்க முடியாது. ஏன் அப்படி என்று நான் வியந்து நான் உத்தமமாக ஜெபித்தேன். அதன் பிறகு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்வதற்காக நாங்கள் அரிசோனா திரும்ப வேண்டும். பிறகு நான் மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்தேன். பாருங்கள், நேற்று நான் அறைக்குள் சென்று, கர்த்தாவே, நான் ஜெபத்தில் நிறைய வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவனே, என் இருதயத்தில் உள்ளதை தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளும். எக்காலங்களை குறித்து பிரசங்கம் செய்வதற்கு எல்லாமே தடையாயுள்ள காரணம் என்ன என்றேன். அவர் வந்து அதை வெளிப்படுத்தி தந்தார். இப்பொழுது இன்று காலை அதன் காரணம் என்னவென்பதை குறித்து உங்களிடம் பேச விரும்புகிறேன். இப்பொழுது வேதாகமம் வைத்திருப்போம். நம்முடைய வேதாகமங்களில் நாம் முதலாவது லேவியராகமம் 23 அதிகாரத்திற்கு திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் பாளையத்துக்கு புறம்பே செல்லுதல் என்னும் பொருளின் பேரில் இன்றிரவு பிரசங்கிக்கப் போகிறேன். அது சிறிய பிரசங்கமாயிருக்கும். நாளை வேலைக்கு செல்வதற்கென நீங்கள் வீடு திரும்ப உங்களுக்கு நேரம் இருக்கும். நகரத்துக்கு வெளியே உள்ள மக்கள் இங்கு விஜயம் செய்துள்ளதை காண நாங்கள் மகிழ்ச்சி உறுகிறோம். நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில், அதாவது எத்தனை பேர் நகரத்துக்கு வெளியே உள்ளவர்கள்? 95%. ஆம், சபையோரில் 98%. எனவே நீங்கள் பாருங்கள், இது ஜெஃபர்சன்வில் மக்கள், ஜெஃபர்சன்வில்லுக்கு வந்துள்ள மக்கள். அதாவது நாம் கர்த்தருடைய கிருபையினால் இங்குள்ளோம். இப்பொழுது இன்று காலை வேதாகமத்தில் இருந்து 3 இடங்களில் நான் வாசிக்க விரும்புகிறேன். அவைகளில் ஒன்று லேவியராகமும் 23 அதிகாரத்தில் காணப்படுகின்றது. மற்றொன்று ஏசாயா 18 மற்றும் ஏசாயா 27 அதிகாரத்தில் காணப்படுகிறது. குறித்துக் கொள்பவர்களாகிய உங்களுக்கு கூறுகிறேன், பிரசங்கம் செய்வதற்கு பதிலாக கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு பிரசங்கம் செய்வேன். ஆனால் இன்று காலை 7 எக்காலங்களின் பண்டிகை என்னும் பொருளின் பேரில் போதிக்கலாம் என்று விரும்புகிறேன். இந்த மாதம்தான் 7 எக்காலங்களின் பண்டிகை துவக்கத்தில், அது 7 மாதம். அப்படியானால் லேவியரின் பிரமாணங்களின்படி எக்காலங்களின் பண்டிகை ஜூலை 15 தேதி துவங்கும். இப்பொழுது நீங்கள் குறிப்பு தாள்களை வைத்துக் கொண்டு வேத வாக்கியங்களையும் பாடப்பொருள்களையும் குறித்துக் கொள்ள விரும்பினால் நலமாயிருக்கும். நாம் தொடர்ந்து பேசலாம். இந்த கூட்டத்தில் ஒன்று உள்ளது, அது மிகவும் உஷ்ணமாய் உள்ளது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக நமக்கு பழக்கமாகிவிட்டது. ஆனால் நாம் இந்த கட்டடத்துக்குள் நுழையும் போது நமக்கு காலம் என்பது முடிவடைந்து விடுகிறது என்றும், நாம் அதிக நேரம் ஜனங்களை பிடித்து வைத்துள்ளதால் நாம் ஓரளவுக்கு நித்தியத்தில் பிரவேசித்து விடுகிறோம் என்றும் யாராகிலும் நினைக்க வகையுண்டு என்று நான் நினைக்கிறேன். நான் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஆனால் இயேசுவின் வருகைக்கு நாம் மிக அருகாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றே நான் விசுவாசிக்கிறேன். எனவே ஜனங்கள் ஒன்று கூடி உள்ள போது ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டியவனாயிருக்கிறேன். சற்று முன்பு நான் சாலையில் காரோட்டி வந்து கொண்டிருந்த போது, பிரசங்க பீடம் ஏறுவதற்கு சற்று முன்பு சிறிது ஜெபம் செய்துவிட்டு வரலாம் என்று வெளியே சென்றிருந்த போது, உத்தமமான எந்த ஒரு உண்மையான குருவானவரும் அப்படி செய்வதுண்டு. நாம் ஒன்று கூடும் போது நமக்கு மிகவும் மகத்தான தருணம் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அநேக மாநிலங்களில் இருந்து ஜனங்கள் நூற்றுக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்து வந்து இங்கு ஒன்று கூடி அமர்ந்துள்ளனர். வார்த்தையில் ஐக்கியம் கொள்ள நாம் ஒன்று கூடுகிறோம். ஆனால் விரைவில் ஒரு நேரம் வரும், அப்பொழுது இது பற்று மிகுந்த ஞாபகத்திற்குரிய ஒன்றாகிவிடும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அது உண்மை. இப்படிப்பட்ட நேரங்கள் நம்மை விட்டு எடுபடும். எனவே ஒவ்வொரு நிமிடத்தையும் முக்கியமானதாக கருதி நமக்கு செய்ய தெரிந்த எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உஷ்ணத்தால் இன்று காலை நாம் அவதிகூறும் இந்நேரத்தில் இதை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மனித உடலும் உஷ்ணத்தை உற்பத்தி செய்யும் மின்னாக்க பொறி கருவி எந்த ஒரு டைனமோவாக உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த உஷ்ணம் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வார்த்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நாம் படிக்கும் முன்பு நாம் ஜபம் செய்வோமாக. கர்த்தாவே, கைகளை அசைக்கக்கூடிய இங்குள்ள எவரும் வேதாகமத்தின் பக்கங்களை திருப்ப முடியும்.
But there's but one among us this morning.
ஆனால் அதை திறக்கக்கூடிய ஒருவர் இன்று காலை எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர்தான் எங்கள் மத்தியில் உள்ள மகத்தான பரிசுத்த ஆவியானவர்.
Open to us the word, Lord, as we
கர்த்தாவே நாங்கள் வார்த்தையை படிக்கும் போது எம்மாவூருக்கு போய்க் கொண்டிருந்த சீஷர்களுக்கு நீர் வேதவாக்கியங்களை விளக்கி கொடுத்த விதமாக எங்களுக்கும் அதை திறந்து தாரும். நாங்களும் இவ்விடம் விட்டு செல்லும் போது எம்மாவூரிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த சீஷர்கள் வழியிலே அவர் நம்முடன் பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொடுந்துவிட்டு எரியவில்லையா என்று கூறின விதமாக நாங்கள் கூறுவோமாக. இதை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும்படிக்கு நாம் எழுந்து நிற்போமாக. இப்பொழுது இன்று காலை என்னுடைய பொருள் எக்காலங்களின் பண்டிகை என்பதாகும். இப்பொழுது நான் லேவியராகமம் 23:23 வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி,
ஸ்பீக் அன்டு தி சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் சேயிங் இன் தி 7th மந்த்.
நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்காள சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாயிருப்பதாக. இப்பொழுது ஏசாயாவின் புத்தகம் 18:1 தொடங்குவோம். இது அதை ஒன்றாக இணைக்கிறது. எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளை உடையதும் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவியிருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் எடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள். பூச்சக்கரத்தில் வாசமாயிருக்கிறவர்களும் தேசத்து குடிகளுமாகி நீங்கள் எல்லோரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். ஏசாயா 27:12-13 அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். நாம் மறுபடியும் ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, எங்கள் இருதயங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். எங்கள் சிந்தனைகளும் எங்கள் தியானமும் உமது கட்டளையின்படி இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நீங்கள் உட்காரலாம். பல்வேறு இடங்களிலிருந்து வந்துள்ள பல்வேறு ஜனங்களை கொண்டதும் தான் நேசிக்கிறதுமான தன் சபைக்கு ஒரு போதகர் அநேக காரியங்களை கூற விருப்பப்படுவார். ஆனால் நேரம் போதாததன் காரணமாக அது அவரால் இயலவில்லை. இப்பொழுது இந்த பொருளை அணுகும் நேரத்தில் நீங்கள் சுவாதீனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நான் உள்ளே வந்தபோது உங்களில் அநேகர் நின்று கொண்டிருந்தீர்கள். கூடங்கள் நிரம்பியுள்ளன. கதவுகளின் வெளியிலும் முன்பக்கத்திலும் கட்டடத்தை சுற்றிலும் சுவர்களை சுற்றிலும் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். எனவே இப்பொழுது நீங்கள் ஒருவருக்கொருவர் இடமாற்றிக் கொள்ள விரும்பினால் அது நன்றாயிருக்கும். இப்பொழுது எக்காலங்களின் பண்டிகை. இப்பொழுது இது இஸ்ரவேலர் ஒன்று சேர்வதாயிருந்தது. எக்காலங்களின் பண்டிகையின் போது அவர்கள் ஒன்று கூடினர். இப்பொழுது சில நாட்களாக நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் காணப்படும் 7 எக்காலங்களை குறித்த பொருளின் பேரில் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்து வருகிறேன். ஆனால் இம்முறை அதை குறித்து பேசாததன் உண்மையான காரணத்தை மறுயோசனை செய்து உங்களிடம் எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இம்முறை பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை அனுமதிக்காததே அதன் காரணம். அதிகம் படித்த மேதாவிகளுக்கு இது ஒருகால் சிறுபிள்ளைத்தனமாக தென்படலாம். ஆனால் கிறிஸ்தவனுக்கோ அது வித்தியாசமாய் உள்ளது. நாங்கள் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை மாத்திரமே பின்பற்றுகிறோம். இப்பொழுது நான் ஏழு சபை காலங்களை குறித்து பிரசங்கித்த போது கவனிக்க
துவங்கினேன்.
அது தேவன் சபைகளுக்காக சபைகளின் மூலமாக என்ன செய்ய போகிறார் என்பதன் மாதிரியாக அல்லது முன்னறிவிப்பாக அமைந்தது. அது சபைகளை அதனது ஸ்தானத்தில் பொருத்தியது.
Three chapters of the book of Revelation.
வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் முதல் மூன்று அதிகாரங்கள் சபைகளுக்கு நேரிடுபவைகளை
வெளிப்படுத்துகின்றன.
அதன் பிறகு வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து 19 அதிகாரம் வரைக்கும் சபை காணப்படவே
இல்லை.
வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரத்தில் சபை எடுக்கப்பட்டு 19 அதிகாரத்தில் அது திரும்பி வருகின்றது. மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றாக பூமிக்கு வருகின்றன. அதன் பிறகு 19 அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரமான 22 அதிகாரம் வரைக்கும் 1000 வருட அரசாட்சியை குறித்தும் அதை தொடர்ந்து நடப்பவைகளை குறித்தவையே ஆகும். 4-19 அதிகாரங்களில் தேவன் இஸ்ரவேலருடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். சபையை குறித்து வெளிப்படுத்தல் புத்தகத்தில் கூறப்பட்டவர்களை நாம் பிரசங்கித்து முடித்த போது அந்த ஏழு சபைகளுக்கு தேவர் என்ன செய்தார் என்பது அவை துவக்க நிலையில் அல்லது நிடலாக ஆசியா மைனரில் அமைந்திருந்தன. பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு தமது சபையை சரித்திரத்தினூடாக நடத்தி வந்தார் என்னும் எல்லா ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி திறந்து காண்பித்தார். ஏழு சபை காலங்களை குறித்த ஒளிநாடா உங்களிடம் இல்லை என்றால் அதை வாங்கி நீங்கள் கேட்பது நல்லது. விரைவில் அது புத்தக வடிவில் வெளிவரும். அது அதனுடன் முடித்துக் கொண்டு சற்று கழிந்து முத்திரைகளின் பேரில் பிரசங்கிக்கலாம் என்று எண்ணினேன். முத்திரைகள் என்னவென்று எனக்கு அப்பொழுது தெரியாது. ஒவ்வொரு ஊழிய காரணம் செய்கிறது போலவே நானும் மற்றவர்கள் கூறினதை படித்து அதை பெரும்பாலும் நம்பி அவர்கள் கொண்டிருந்த முடிவின் பேரில் நானும் என் சொந்த அபிப்பிராயத்தை கொண்டிருந்தேன். திரு ஸ்மித், உரியா ஸ்மித் அவர்கள் எழுதின புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அவர் 7 நாள் ஆசரிப்போரின் ஆசிரியர். அந்த புத்தகத்தில் உள்ள அவருடைய கருத்துக்களை நான் படித்திருக்கிறேன். திரு லார்கின் அவர்கள் எழுதின புத்தகத்தையும் நான் படித்திருக்கிறேன். ஓ, இன்னும் பல்வேறு புத்தகங்களையும் இதன் பேரிலான அவர்களுடைய வர்ணனைகளையும் நான் படித்ததுண்டு. ஆனால் அநேக இடங்களில் என் கருத்து வித்தியாசமாக அமைந்திருந்தது. ஒருமுறை குதிரை சவாரி செய்யும் 4 பேர்களை குறித்து 3 பொருள்களாக முதலில்லை 4 பொருள்களாக பேச முயன்றேன். நான் 4 இரவுகள் அதன் பேரில் ஒரு குதிரையின் மேல் உள்ளவர் மற்றும் மற்ற குதிரையின் மேல் உள்ள ஒருவரை குறித்தும் பிரசங்கித்தேன். ஆனால் இது சம்பவிப்பதற்கு முன்பு எனக்கு ஒரு தரிசனம் அளிக்கப்பட்டு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி அது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது அயன்மீர் இதுவா சமயம் என்ற தலைப்பினை கொண்டது. நான் அரிசோனாவில் உள்ள டூசானுக்கு செல்ல வேண்டும் என்பதை குறித்ததாகும். அங்கு வனாந்திரத்தின் பின்பாகத்தில் மலையின் மேல் சகோதரர் சிலருடன் நான் இருந்தபோது ஒரு பெரிய வெடிசத்தம் உண்டாகும் என்றும் எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது 7 தூதர்கள் இறங்கி வந்தனர். அதுவே என் வாழ்க்கையின் முடிவு என்று நான் நினைத்து என் மனைவியிடம் வில்லியை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் நாம் மறுபடியும் மறுபக்கத்தில் சந்திக்கும் வரைக்கும் மற்ற பிள்ளைகளின் விஷயத்தில் அவள் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆலோசனை கூறினேன். பின்பு ஒரு நாள் சபினோ கான்யானில் தேவன் அதிகாலையில் என்னை அங்கு அழைத்த போது நான் என் கரங்களை ஆகாயத்தை நோக்கி மேலே உயர்த்தி ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பட்டயம் என் கைகளில் விழுந்தது. அது உங்களுக்கு தெரியும். நான் அங்கு நின்று கொண்டு அதை பார்த்தேன். என் கரமானது இப்பொழுது இருப்பது போன்றே இயற்கையாக இருந்தது. அதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. அது என்னை விட்டு சென்றபோது ஒரு சத்தம், இது ராஜாவின் பட்டயம் என்றது. பின்பு கர்த்தருடைய தூதன் அதை வெளிப்படுத்தி தந்தபோது அது என் கரத்தில் இருந்த தேவனுடைய வார்த்தையாயிருந்தது. இது நிகழ்ந்த உடனே கர்த்தருடைய தூதர்கள் பிரத்யட்சமாகி 7 எக்காலங்களை குறித்து இல்லை 7 முத்திரைகளை குறித்து கூறினேன். அப்பொழுது நான் இங்கே ஜெஃபர்சன்வில்லுக்கு திரும்பி வந்து 7 முத்திரைகளை பிரசங்கிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டேன். நான் இதுவரை ஆவியின் ஏவுதலினால் இதையாகிலும் கூறியிருந்தால் அது இதுதான். அங்கு கர்த்தருடைய தூதனங்களை சந்தித்தார். அப்பொழுது வேதாகமம் ஒரு புது வேதாகமமாக ஆனது. சீர்திருத்தக்காரர்களும் மற்றவர்களும் விட்டுவிட்ட அனைத்தையும் அது திறந்து வெளிப்படுத்தி தந்தது. அது இயேசு கிறிஸ்துவின் முழுமையான வெளிப்பாடாயிருந்தது. அது எங்களுக்கு முழுவதும் புதிதாயிருந்தது. ஆனால் வேத வாக்கியங்களுடன் அது பரிபூர்ணமாயிருந்தது. அது எப்பொழுதுமே இருந்து வந்துள்ள வார்த்தையாயிருந்தது. நான் அதிகமாக ஆவியில் ஏவப்பட்டு நடத்தப்பட்டேன். அதன் பின்னர் நான் 7 எக்காலங்களை குறித்து பிரசங்கிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்தபோது, பாருங்கள், நான் எதை குறித்துமே யோசிக்க மாட்டேன். நான் நேரம் வரும் வரை காத்திருப்பேன். அவர் அதை எனக்கு வெளிப்படுத்தி தரட்டும் என்று நான் எண்ணிக்கொண்டேன். அதன் பின்னர் நேற்று நான் அறைக்குள் சென்று எப்படி என்று யோசித்துக் கொண்டே இல்லை, உங்களுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன். அது நேற்று முந்தின நாளாயிருந்தது. நான் அறைக்குள் சென்று அதை புரிந்து கொள்ள முற்பட்ட போது அங்கு பரிசுத்த ஆவியானவர் அதை திறந்து, இந்த நேரத்தில் சபைக்கு அது உபயோகம் அல்ல, ஏனெனில் அதற்கும் சபைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை எனக்கு காண்பித்தார். கிறிஸ்துவை குறித்து மறைந்திருந்த ரகசியங்கள் ஏழு முத்திரைகளில் முழுவதுமாக வெளிப்பட்டன. முதலாவதாக ஏழு சபையின் காலங்களை அது வெளிப்படுத்தி காலங்களை திறந்து கொடுத்து அவைகளை வரலாற்றிலும் வேதத்திலும் அதன் ஸ்தானத்தில் எப்படியாய் பொருத்தினது. நாம் கடைசி சபையின் காலமாகிய லவோதிக்கியா சபையின் காலத்தில் இருந்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டோம். எல்லா சபை காலங்களிலும் இதுவே மிகவும் கேடான காலம். முதல் சபை காலமான எபேசு சபை காலத்தில் இருந்து இதுவே ஒரு மகத்தான சபை காலமாகும். அதன் பின்னர் எப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இங்கு ஒரு தரிசனத்தை எருளி என்ன நடக்கும் என்பதை நான் அறிந்தவனாய் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதை நான் தரும்பலகையில் வரைந்து காண்பித்தேன். இதோ அந்த வரைபடம் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. வெளிச்சம் எவ்வாறு பூமியில் மங்கிக் கொண்டிருக்கிறது என்று காண்பித்தேன். அதே விதமாக சுவிசேஷமாக இவ்வுலகிற்கு வந்த ஒளி சற்று பிரகாசித்தும் பின்பு மறைந்தும் விடும் என்பதாகும். அதை வரைந்த அந்த நேரத்தில் அதன் பொருள் என்ன என்றும் அது எப்படி இருக்கும் என்றும் நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அந்த பிரம்மாண்டமான உலக சபைகளின் ஐக்கிய உலகம் ரோமாபுரியுடன் சந்திப்பு வைத்துக் கொண்டிருந்தது. ரோமாபுரி ஸ்தாபனங்களுக்கெல்லாம் தாயாக உள்ளது. வரலாற்றிலேயே முதன்முறையாக போப்பாண்டவர் வாடிக நகரத்தை விட்டு எருசலேமுக்கும் மற்ற இடங்களுக்கும் சென்றார். நமது மார்க்கம் அனைத்துக்கும் பழமை இருப்பிடமாக எருசலேம் விளங்குகிறது. எல்லா காலங்களிலும் சபையினுடைய மிகப்பெரிய சத்துருவாக விளங்கி வரும் ரோமாபுரியில் உள்ள போப்பாண்டவர் ரோமாபுரிக்கு இல்லை, ரோமாபுரியை விட்டு பாலஸ்தீனாவுக்கு எருசலேமுக்கு விஜயம் செய்கிறார். நாம் காண்கிறபடி எனக்கு கல்வியறிவு இல்லாதபடியினாலும் பேசும்போது சொற்களை எவ்வாறு உபயோகிப்பது என்று எனக்கு தெரியாத காரணத்தாலும் நான் எப்பொழுதுமே இயற்கையின் உதாரணங்களையும் மாதிரிகளையும் வைத்து கற்பித்து வந்திருக்கிறேன். இயற்கை இயற்கையை தொடரும். இயற்கை தேவனால் உண்டானது. நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு வயல்வெளியில் உள்ள கால்நடைகள் வயலின் ஒரு மூலையில் ஒன்று கூடி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் தண்ணீரில் இருந்து உங்கள் தூண்டில் முள்ளை வெளியே எடுத்து பாருங்கள். மீன் ஒரு காலம் அந்த தூண்டிலின் இரையை கடிக்காது. நீங்கள் அந்த நேரத்தில் அவைகளை ஒருபோதும் பிடிக்கவே முடியாது. பாருங்கள், கால்நடைகள் அந்த நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் தூண்டில் முள்ளை மீன்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் ஆற்றுப்படுகையின் ஆழம் வரைக்கும் போட்டால் ஒழிய அவைகளை பிடிக்க முடியாது. ஆனால் கால்நடைகள் மேயப்போகும் போது கவனியுங்கள், கால்நடைகள் ஓய்வு பெறும் அதே நேரத்தில் பறவைகளும் இரை தேடாமல் மரங்களை அடைகின்றன. பாருங்கள், அது இயற்கை. அவை அனைத்தும் ஒன்றாக இணைகின்றன. அந்நேரத்தில் தேனீக்களும் பூக்களின் மேல் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும், ஆனால் தேனை சேகரிக்காது. இயற்கை அனைத்தும் ஒன்றாக இயங்குகின்றது. ஆகையால் ஒரு மரம் ஒரு இலையை உதிர்ப்பதை நாம் பார்க்கும் போது வெகு விரைவில் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் இலைகள் அனைத்து மரத்திலிருந்து உதிர்ந்துவிடும். மரத்தின் ஜீவன் சத்து வேர்களுக்குள் சென்றுவிடும். இலைகள் தரையின் மேல் உதிர்ந்து அழுகி போகும். அந்த மரத்தின் இலைகளில் உள்ள கால்சியம் பொட்டாசியம் போன்றவை தரையிலே மக்கி போகும். என்ன நேர்ந்தது? மரத்தில் இருந்த சத்து அதற்கு முன்பாக வேர்களுக்குள் சென்று மீண்டும் தன்னை மரத்தில் உறிஞ்சிக் கொண்டு மரத்தில் இலைகளை தோன்றச் செய்யும். அது ஒரு மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பதாய் உள்ளது. இயற்கை அனைத்துமே சந்திரன் சூரியனின் மனைவி. அது சூரியனை காட்டிலும் குறைந்த ஒளியை அளிக்கிறது.
Also that when the sun is gone,
சூரியன் மறைந்தவுடனே சூரியன் இல்லாத போது சந்திரன் பூமிக்கு ஒளியை பிரதிபலிக்கிறது. அது சபைக்கு அடையாளமாய் உள்ளது.
And when the pope leaves the ancient enemy of the church,
சபையின் பண்டைய சத்துருவான போப்பாண்டவர் புறப்பட்டு சபையின் இருப்பிடமாகிய எருசலேமை வந்தடையும் போது அது புதிய எருசலேமும் பழைய எருசலேமும்.
We noticed before it did it, there was
அவ்வாறு செய்வதற்கு முன்பே சந்திரன் முழுவதுமாக இருளடைந்ததை நாம் கவனிக்கிறோம். சந்திரன் எவ்வாறு வெளிச்சத்திலிருந்து இருளாக மாறினது என்பதை குறித்த செய்தியை செய்தித்தாள்கள் தேசம் முழுவதிலும் பரப்பின. அதை நாம் பலகையிலும் வரைந்தது. அது நம்மிடையே உள்ளது. வானங்களில் சந்திரன் படிப்படியாக இருளடைந்த அதே காட்சியை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வரையும்படி பரிசுத்த ஆவியானவர் செய்தார். இருள் மூடினதை காண்பிக்கையில் அது ஆறு புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாக இருந்தன. நானோ ஏழாம் படத்தை வரைந்தேன். ஏனெனில் ஏழாம் சபையின் காலத்தின் போது மிக குறைந்த ஒளி மாத்திரமே உள்ளது. அங்குதான் இயேசு வாசற்படியில் நின்று கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது முழு இருளுக்குள் சென்று விடுகிறது. இவை சத்தியம் என்பதை உறுதிப்படுத்த என்னே ஒரு பிரதிபலிப்பு. அது தேவனிடத்திலிருந்து நேரடியாக வந்த ஒரு செய்தி. அவர் முதலில் தமது வார்த்தையினால் அதை உறுதிப்படுத்தி, பின்பு மேடையின் மேல் ஆவியின் மூலம் உறுதிப்படுத்தி, முடிவில் வானங்களில் அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதில் எந்த ஒரு தவறும் இல்லவே இல்லை. முத்திரைகளும் சபைக்காலங்களும் பிழையின்றி ஒன்றோடு ஒன்று இணைகின்றன என்பதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வார்த்தைகளாலும் வரலாற்றிலும் உறுதிப்படுத்தி தந்து அவைகளை ஒருங்கே இணைத்து காண்பித்தார். இப்பொழுது சபைகளுக்கு இதை புரிந்து கொள்வது என்பது கடினம். ஸ்தாபனங்களுக்கு இதை புரிந்து கொள்வது என்பது கடினம். நாம் ஜனங்களை நோக்கி கூச்சலிட்டு அவர்களை கடிந்து கொள்கிறோம் என்று அவர்கள் எப்பொழுதும் கருதுகின்றனர். நீங்கள் அவர்களை நோக்கி கூச்சலிடுவதில்லை, நீங்கள் ஜனங்களை எச்சரிக்கவே முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களிடம் பொல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை, அவர்களை பொல்லாங்கின்று விடுவிக்கவே நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஸ்தாபனங்களில் உள்ள ஜனங்கள் அல்ல, அவர்கள் சேர்ந்துள்ள அந்த ஸ்தாபனங்களின் முறைமையே அவர்களை பாழாக்கி விடுகின்றன. நேர்மையான உத்தமமான மக்கள் கத்தோலிக்கரிலும் புராட்டஸ்டன்ட்களிலும் யூத மார்க்கத்திலும் இன்னும் மற்ற ஸ்தாபனங்களிலும் உள்ளனர். அவர்கள் மானிடர். கெட்ட பெண்களாக இருப்பதற்காக கன்னியாஸ்திரிகள் கன்னி மாடத்தை சேர்வதில்லை, நல்ல பெண்களாகவே இருக்கத்தான் அவர்கள் அதில் சேர்கின்றனர். அவர்கள் தேவனிடம் நெருங்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அந்த முறைமை அவர்களை கரைப்படுத்தி விடுகிறது. கெட்டவர்களாக இருக்க ஜனங்கள் சபையை சேர்வதில்லை, நல்லவர்களாக இருக்கவே அதில் சேர்கின்றனர். ஆனால் ஸ்தாபனங்களின் முறைமை இந்நாளுக்காக தேவன் அளித்துள்ள வார்த்தையினின்றும் கொள்கையினின்றும் அவர்களை விலக செய்கிறது. அதுதான் அவர்களை புறம்பாக்குகிறது. தேவன் வார்த்தையாய் இருக்கிறார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். பூமியில் தோன்றும் ஒவ்வொரு காலத்திற்கும் அவர் தமது வார்த்தையை பகிர்ந்துள்ளார். சபை காலங்களுக்கு அவர் தமது வார்த்தையை பகிர்ந்தளித்தார். அதன் ஒவ்வொன்றையும் ஏழு முத்திரைகள் நமக்கு வெளிப்படுத்தி தந்தன. பாருங்கள், இந்த தேவ ரகசியங்கள் ஏன் மறைந்திருந்தன? ஏழாம் தூதனின் செய்தியின் முடிவில் மறைந்துள்ள இந்த தேவ ரகசியங்கள் வெளிப்படும் என்று நாம் வெளிப்படுத்தல் பத்தில் நாம் காண்கிறோம். வெளிப்படுத்தல் 10:1-7. கவனியுங்கள், அதற்கு காரணம் என்னவெனில், அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் இருந்ததில்லை. வேதம் தேவன் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு அதை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று கூறியுள்ளது. எல்லா காலங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடம் மாத்திரமே வந்தது என்று ஒரு முறைமைக்கோ ஒரு குழுவுக்கோ வரவில்லை. தேவன் ஒரு குழுவை எப்பொழுதும் உபயோகித்ததே இல்லை. ஜனங்கள் ஒரு குழுவாக ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்ட போது தேவன் அவர்களை விட்டு சென்று விட்டார். அதன் பிறகு அவர்களிடம் அவர் திரும்பி வரவில்லை. சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்து அது உண்மையா இல்லையா என்று கண்டுகொள்ளுங்கள். அதை நாம் ஏற்கனவே செய்துவிட்டோம். ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு முறைமையை அல்லது ஒரு குழுவை உண்டாக்கிக் கொண்ட பிறகு அவர் அவர்களுடன் ஒருபோதும் தொடர்பு கொள்ளவே இல்லை. எனவே சீர்திருத்த காலத்தின் போது சீர்திருத்தக்காரர் தோன்றினர். ஏழு முத்திரைகள் அதை நிரூபித்தன. ஆனால் இந்த கடைசி நாட்களில் அது மறுபடியும் வெளிப்பட வேண்டும். ஏனெனில் நாம் வேதத்தில் மல்கியா 4 ஜனங்களின் விசுவாசத்தை பிதாக்களின் விசுவாசமாகிய மூல பெந்தேகோஸ்தே விசுவாசத்துக்கு திருப்புவதற்காக ஒரு அபிஷேகம் இறங்கி வர வேண்டும் என்று காண்கிறோம். நாம் முதலாம் எலியாவை குறித்து பார்த்தோம். அவனுக்கு பின் வந்த எலிசாவை குறித்தும் நாம் பார்த்தோம். அதன் பின்பு அவன் காலத்தில் எலியாவாக விளங்கிய யோவான் ஸ்நானனை குறித்தும் நாம் பார்த்தோம். இந்நாளுக்கென வேறொரு எலியா வாக்குத்தம் செய்யப்பட்டுள்ளதை குறித்தும் நாம் பார்த்தோம். இப்பொழுது யோவான் ஸ்நானகன் மல்கியா 4 கூறப்பட்டுள்ள எலியா அல்ல, அவன் மல்கியா 3 கூறப்பட்டுள்ள எலிசா. இயேசு வண்ணமாய் கூறினார், வழியை ஆயத்தம் பண்ண எனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புவேன் என்றார். அவன்தான் அந்த எலியா என்று நாம் காண்கிறோம். இப்பொழுது அந்த ஸ்தானங்களை நாம் நிர்ணயிக்கும் போது தேவனால் ஏவப்பட்டு அருளப்பட்ட மற்ற எல்லா வேத வாக்கியங்களுமே நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றன. இப்பொழுது நான் பெந்தேகோஸ்தே செய்தியுடன் வந்திருந்தால் நான் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருப்பேன், அது சரியாயிருக்காது. அதனால் தான் வெஸ்லி லூத்தரின் செய்தியை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. லூத்தர் ஒரு சபையின் காலத்தில் இருந்தார், வெஸ்லி வேறொரு சபையின் காலத்தில் இருந்தார். இயேசு மோசேயின் செய்தியுடன் வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது. மோசே நோவாவின் செய்தியுடன் வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது. ஆனால் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் உள்ள தமது ஜனங்களுக்கு தமது வார்த்தையை பகிர்ந்தளித்துள்ளார். ஆனால் அந்த காலம் தோன்றுவதற்கு முன்பே ஜனங்கள் குழப்பமடைந்து அவர்கள் எங்கே உள்ளனர் என்பதை அறியாமல் இருக்கின்றனர். ஆகையால் தான் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் காண தவறினர். அவர்களுடைய பாரம்பரியங்கள் அவர்களுடைய கண்களை குண்டாக்கியிருந்தன. ஆனால் அவரோ வேத வாக்கியங்களின்படியே பிழையின்றி இருந்தார். தீர்க்கதரிசிகளுக்கும் அதுதான் ஏற்பட்டது. இயேசு, உங்களுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் கல்லறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள் என்று கேட்டார். அப்படியானால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். தீர்க்கதரிசியோ வெளிப்படுத்தப்படுகிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறான். இயேசு, நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே என்னை நீங்கள் எப்படி குற்றப்படுத்தலாம்? உங்கள் நியாயப்பிரமாணத்திலே வேத வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் தீர்க்கதரிசிகளாயிருந்தனர். தேவர்கள் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள். வேத வாக்கியமும் தவறாதாயிருக்கிறது. அப்படி இருக்க நீங்கள் என்னை எப்படி குற்றப்படுத்தலாம் என்று கூறினார். தீர்க்கதரிசிகள் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பாகமாக இருந்தனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் பாகமாக இருந்தனர். ஆனால் இயேசுவோ தேவனுடைய வார்த்தையின் பரிபூர்ணமாக இருந்தார். அவருடைய மீட்பின் முழு திட்டம், தேவனுடைய பரிபூர்ணம் அவருக்குள் வாசமாக இருந்தது. சபையின் காலங்கள் தோறும் அவர்கள் அதையே செய்து வந்தனர். அந்த காலத்தில் விடப்பட்ட எல்லா ரகசியங்களையும் ஏழு முத்திரைகள் வெளிப்படுத்தும். ஏனெனில் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை சீர்திருத்தக்காரரிடம் வருவதில்லை, தீர்க்கதரிசிகளிடம் மாத்திரமே. தேவன் மாறாதவராயிருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3 உரைத்துள்ளது. ஒரு செயலை தேவன் முதலில் எந்த விதத்தில் செய்கிறாரோ அதுவே அவர் எப்பொழுதும் கடைபிடிக்கும் முறையாக அமைந்திருக்கும். அவர் ஏதேன் தோட்டத்தில் குற்றமற்ற ஒன்றின் ரத்தம் சிந்தப்படுவதன் மூலம் மனிதனை ரட்சிக்க தீர்மானம் கொண்டார். அன்று முதல் அவர் அதை மாற்றவே இல்லை, அதை மாற்றவும் முடியாது. நாம் கல்வி, கட்டிடங்கள், முறைமைகள், ஸ்தாபனங்கள், நீதிநெறிகள் போன்றவைகளின் மூலம் முயன்று வருகிறோம். ஆனால் அவை அனைத்தும் தோல்வியடைந்து விட்டன. ஒரே ஒரு இடத்தில் தான் தேவன் மனிதனை சந்திக்கிறார். அதுதான் குற்றமற்ற ஒன்றின் ரத்தத்தின் கீழ், ரத்தத்தின் மூலம் மாத்திரமே. அதுவே அவர் முதல் தீர்மானம். பாருங்கள், நாம் ஒரு தீர்மானத்தை செய்யலாம், ஆனால் அடுத்த ஆண்டு அதை காட்டிலும் சிறந்த விதத்தில் யோசிக்கலாம். அடுத்த ஆண்டு முன்பு நாம் பெற்றிருந்ததை காட்டிலும் சிறந்த கருத்து நமக்கு உண்டாகக்கூடும். ஆனால் தேவன் அப்படி செய்ய முடியாது. அவர் முடிவற்றவர். அவருடைய முதல் தீர்மானமே பரிபூர்ணமாக இருக்கும். எதுவுமே அதை அசைக்க முடியாது. நான் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடும், நாம் முடிவுள்ளவர்கள். நான் அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடும், நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடும். ஆனால் தேவன் அதிகமாக அறிந்து கொள்ள முடியாது. அவர் துவக்கத்திலேயே பரிபூர்ணம் உள்ளவராயிருக்கிறார். எனவே அவருடைய முதல் தீர்மானத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களை இளைப்பாற செய்யுங்கள். வேதாகமம் என்ன கூறுகிறதோ அதுதான் முடிவானது. என்றாவது ஒரு நாள் தேவன் உலகத்தை நியாயந்திருக்க வேண்டும். கத்தோலிக்க சபையை கொண்டு அவர் அதை நியாயந்திருப்பார் என்று ஒரு கத்தோலிக்கன் சொல்கிறார். அப்படியானால் எந்த கத்தோலிக்க சபையை கொண்டு? அவர்கள் ஒருவருக்கொருவர் வித்தியாசமுள்ளவராயிருக்கின்றனர். அவர் புராட்டஸ்டன்ட் சபையை கொண்டு நியாயந்திருப்பாரானால் அது எந்த புராட்டஸ்டன்ட் சபை? அவர்கள் ஒருவருக்கொருவர் கருத்து வேற்றுமை கொண்டவர்களாயிருக்கின்றனர். அது சிறிது குழப்பமாயிருக்கும். எதில் நிலை நிற்பது என்று யாருக்குமே தெரியாது. மெத்தோடிஸ்டுகள் சரியாயிருந்தால் பாப்டிஸ்டுகள் இழந்து போவார்கள். புராட்டஸ்டன்ட்கள் சரியாக இருந்தால் கத்தோலிக்கர் இழந்து போவார்கள். கத்தோலிக்கர் சரியா இருந்தால் புராட்டஸ்டன்ட்கள் இழந்து போவார்கள். ஆனால் வேதாகமமோ அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று கூறியுள்ளது. இயேசு கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். அப்படியானால் அவர் வார்த்தையை கொண்டு நியாயம் தீர்ப்பார். எல்லா ஸ்தாபனங்களுமே வார்த்தையை விட்டு விலகி சென்று தங்கள் சொந்த கோட்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளன. அவர்கள் எங்கு முழு வார்த்தையும் கை கொள்ளுகின்றனர் என்பதை யாராகிலும் எனக்கு நிரூபிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். அவர்கள் முழு வார்த்தையையும் கை கொள்ள முடியாது. ஏனெனில் அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட முறைமையினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மனிதன் எங்கிருக்கிறானோ, தேவன் ஒரு காலத்தில் ஒரு மனிதன் மூலமாகவே தொடர்பு கொள்கிறாரே என்று வேறு விதமாக தொடர்பு கொண்டதே இல்லை. ஒரே சமயத்தில் அவர் ஒருபோதும் இரண்டு தீர்க்கதரிசிகளையும் கூட கொண்டிருக்கவில்லை, ஒருவர் மாத்திரமே. தேவன் ஒரு மனிதனை தம் கரங்களில் கொண்டுள்ளார். அவர் உங்களுடைய ஸ்தாபனத்துடன் தொடர்பு கொள்வதில்லை, அவர் உங்களுடன் தொடர்பு கொள்கிறார். இப்பொழுது அடிப்படையில் இப்பொழுது நாம் எக்கால பண்டிகைக்கு வருவோம். மறைந்துள்ள ரகசியங்கள் அது அவ்வாறு இருக்கும் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. எனவே அது கூறப்பட்டுள்ள விதமாகவே வெளிப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் அது வெளிப்படுவது என்பது நான் உங்களுக்கு சற்று முன்பு கூறின விதமாக மல்கியா 4 அதிகாரம், லூக்கா 17 அதிகாரம், 30 வசனம் அவர் எப்படி செய்வார் என்றும், எபிரேயர் 13:8, எபிரேயர் 4:12 இன்னும் அநேக வேத வாக்கியங்கள் அதை நமக்கு கூறுகின்றன. இப்பொழுது இது உங்களில் சிலருக்கு வினோதமாக தென்படுமானால் இதை நான் கூற விரும்புகிறேன். தேவன் எப்பொழுதுமே, அதாவது தேவன் தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசனத்தின் மூலமாகவே ஜனங்களின் மத்தியில் அறியப்படுகிறார். யூதர்கள் எப்பொழுதுமே தங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்க அறிந்திருந்தனர். அவர், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் ஆவிக்குரிய சொப்பனங்களிலும் மற்றும் தரிசனங்களிலும் அவனோட பேசுவேன், அவன் சொன்னது நிறைவேறினால் அவருக்கு செவி கொடுங்கள் என்றார். அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள தவறி அவரை வேறு யாரோ என்று நினைத்தனர். அவரை பொல்லாத ஆவி, பெயெல்செபூல் என்று நினைத்தனர். ஏனெனில் அவர்களுடைய இருதயங்களில் மறைந்திருந்த ரகசியங்களை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது. அது வார்த்தையின் அடையாளமாய் உள்ளது என்று நாம் எப்பொழுதுமே அறிவோம். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 உரைத்துள்ளது. பரிசுத்த ஆவியாகி அவர் உங்கள் மேல் வரும்போது நான் சொன்ன இவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எபிரேயர் 1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று உள்ளது. அதே தேவன் தீர்க்கதரிசிகளிடமிருந்து குமாரனுக்கு மாறினார், அவ்வளவுதான். புரிகிறதா? எப்பொழுதுமே அதே செய்தி, அதே வழியில் செயல்புரிதல். இப்பொழுது சபைகள் இந்நிலையில் இருக்கும் என்றும் அவை மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. அவர் தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்புவதாகவும் அவன் ஜனங்களை மறுபடியும் திருப்புவான் என்றும் மல்கியா 4 வாக்களித்துள்ளார். கவனியுங்கள், சற்று முன்னர் இல்லை, அவனுடைய செய்திக்கு பிறகு உலகம் எரிந்து போகும் ஒரு காலம் வரும். அப்பொழுது நீதிமான்கள் சாம்பலை மிதிப்பார்கள். இப்பொழுது இது சில வேத பண்டிதர்களுக்கு, உலகில் எங்காகிலும் இதை ஒளிநாடாவில் கேட்பவருக்கு, நீங்கள் இது யோவான் சானகனை குறிக்கிறது என்று எண்ணினால் வேத வாக்கியம் தவறாயிருக்கும். ஏனெனில் யோவான் சானகனின் செய்திக்கு பிறகு உலகம் எரிந்து போகவில்லை. இயேசு வந்து ஜனங்களை 1000 அரசாட்சிக்கு அழைத்து செல்லவில்லை. ஆனால் எலியாவின் ஆவி மறுபடியும் பூமியின் மேல் வந்த பிறகு அவர் அவ்வாறு செய்வதாக வாக்களித்துள்ளார். இப்பொழுது கவனியுங்கள், மல்கியா 4 இது எதை? ஜனங்களின் விசுவாசத்தை மூல பிதாக்களின் பெந்தேகோஸ்தே உபதேசத்திற்கு திருப்ப செய்யப்படுகிறது என்பதை நாம் இங்கே காண்கிறோம். அவர் ஜனங்களை பிதாக்களிடத்திற்கு திருப்புவார். லூக்கா 17 நாம் காண்கிறோம், இயேசு கூறினார் அவர் கடைசி நாட்களில் வரும்போது. லூக்கா 17:33 இயேசு லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும் என்று கூறினதாக காண்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள், அவர் 3 குமாரர்களின் நாமத்தில் வருகிறார். அவர் தாவீதின் குமாரனின் நாமத்தில் இல்லை, மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன், தாவீதின் குமாரன் என்னும் நாமங்களில் வருகிறார். அவர் தீர்க்கதரிசியா இருந்ததால் மனுஷகுமாரன் என்னும் நாமத்தில் வர வேண்டியதாயிற்று. யெகோவாவே தீர்க்கதரிசிகளை மனுபுத்திரன் என்று அழைத்தார். இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று ஒருபோதும் குறிப்பிடவில்லை. அவர் தம்மை எப்பொழுதுமே மனுஷகுமாரன் என்று குறிப்பிட்டார். கவனியுங்கள், அன்று அவர் தம்மை தீர்க்கதரிசியாக ஞானதரிசிக்காரராக வெளிப்படுத்தினார். அவர் என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்றார். அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், சிலுவை மரணம், பிறப்பு உட்பட தம்மை குறித்து வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வர்ணனையையும் அவர் நிறைவேற்றினார். அவருடைய கிரியையில் மனுஷகுமாரன் ஞானதரிசிக்காரன் என்னும் வர்ணனையை அவர் நிறைவேற்றினார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் சபை காலங்களினூடாக தேவனுடைய குமாரனாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவி சபை காலங்களில் சபையோருக்கு அவர் தம்மை ஜனங்களின் மத்தியில் உள்ள பரிசுத்த ஆவியாக வெளிப்படுத்தினார். கடைசி சபையின் காலமாகிய லவோதிக்கியா சபையின் காலத்தில் அவர் சபைக்கு வெளியே தள்ளப்பட்டார் என்று நாம் காண்கிறோம். லவோதிக்கியா சபை காலத்தை தவிர வேறெந்த காலத்திலும் அவர் சபையில் இருந்து புறம்பாக்கப்படவில்லை. இவர்கள்தான், நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று கூறினர். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதவிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய். அவர் அந்த சபையின் காலத்தில் வெளியே தள்ளப்பட்டார். சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று அவர் லூக்கா 17 கூறியுள்ளார். அவர் நாம் படிக்கும் அதே ஆதியாகமத்தை படித்துக் கொண்டிருந்தார். சோதோமில் என்ன நடந்தது என்று கவனியுங்கள். சோதோமில் என்ன இருந்தது? ஆபிரகாம், எப்பொழுதுமே 3 ஜனங்கள் உள்ளனர். அங்கு தெரிந்து கொள்ளப்பட்டு வெளியே அழைக்கப்பட்ட ஆபிரகாம் சோதோமுக்கு வெளியே இருந்தான். சபை அங்கத்தினன் ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாகிய லோத்து அங்கிருந்தான். அவன் நகராண்மை தலைவராயிருந்து உலகத்தின் ஒரு பாகமாக இருந்தான். அவன் வாசலில் அமர்ந்து நியாயம் விசாரித்தான். அதுதான் நகராண்மை தலைவரின் அலுவல். அங்கு சோதோமும் இருந்தது. சாயங்கால நேரத்திலே அல்லது நடுப்பகல் நேரத்தில் ஆபிரகாம் கருவாளி மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த போது 3 தூதர்கள் அவனுக்கு பிரத்யட்சமாயினர். அவர்களில் 2 பேர் சோதோமுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை வெளியே அழைக்க முயன்றனர். அவர்களுக்கு வெளியே வர மனமில்லை. அவர்கள் தாறுமாறாக்கப்பட்டிருந்தனர். லோத்தும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 குமாரத்திகளும் மாத்திரமே புறப்பட்டனர். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தூணாக மாறினாள். ஆனால் ஆபிரகாமுடன் தங்கி அவருடன் பேசினவர், ஆபிரகாம் அவரை ஏலோகிம், சர்வ வல்லவர் என்று அழைத்தான். ஆதியாகமம் 1 தேவன், ஆதியிலே தேவன், அதாவது ஏலோகிம், எல்லாமே போதுமானவராய் உள்ளவர், தன்னில் தானே ஜீவிக்கிறவர். ஆபிரகாம் அவரை ஏலோகிம் என்று அழைத்தான். அவர் ஆபிரகாமுடன் உட்கார்ந்து புசித்தார். அவர் பருகினார். அவர் மனித சரத்தில் இருந்தார். அவர் ஆபிரகாமுக்கு அளித்த அடையாளத்தை கவனியுங்கள். அவர்கள் வரப்போகும் ஒரு குமாரனுக்காக, ஒரு வாக்களிக்கப்பட்டிருந்த குமாரனாகிய ஈசாக்குக்காக காத்திருந்தனர். நீண்ட பிரயாணத்தில் 25 ஆண்டுகளாக அவர்கள் அதை எதிர்நோக்கி இருந்தனர். ஆனால் அவர்கள் பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருந்தனர். தேவன் அநேக உருவங்களில் பிரதியட்சமானார். சபையின் காலங்களில் அவர் செய்தது போல, ஒளியாகவும் சத்தமாகவும் அவர் ஆபிரகாமிடம் பேசினது போல, ஆனால் வரப்போகும் குமாரன் தோன்றுவதற்கு முன்பு, இதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் நான் கூறுகிறேன். இதற்கு பின்பு உடனடியாக அவர்கள் குமாரனை பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஆபிரகாம் சாரால் இவர்களின் சரணங்களை மாற்றினார். கவனியுங்கள், குமாரன் வருவதற்கு முன்பாக அவர்கள் பெற்ற கடைசி அடையாளம் யெகோவா மனித உருவத்தில் அவர்களுடன் பேசினதாகும். இவர் யெகோவா என்று அவர்கள் எப்படி அறிந்து கொண்டனர் என்றால், அவர் ஆபிரகாமே ஆபிராம் அல்ல. சில நாட்களுக்கு முன்பு தேவன் அவருடைய பெயரை மாற்றினார். உன் மனைவி சாராள் எங்கே என்றார். சாராய் என்றல்ல, சாராள் ராஜகுமாரத்தி என்று அழைத்தார். ஆபிரகாம் உமக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அவர், நான் அது தனி பிரதிப்பெயர், என்னுடைய வாக்குதத்தின்படி நான் உன்னிடத்தில் வருவேன். அடுத்த 28 நாட்களில் ஏதோ ஒன்று சாராளுக்கு நடக்கப் போகிறது என்றார். கூடாரத்தில் இருந்த சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் ஆபிரகாம் முதிர்ந்த வயதுள்ளோருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது அந்த தூதன் அல்லது மனிதன், சாராள் ஏன் அப்படி தன் உள்ளத்தில் சொன்னாள் என்றார். அவருக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இருந்தாலே இந்த காரியங்கள் நடக்க முடியாது என்று ஏன் கூறினாள்? பாருங்கள், மனித சரத்தில் உள்ள ஒரு மனிதன், தீர்க்கதரிசியை போன்றவர், ஆயினும் அது அவருக்கு பின்னால் இருந்த சாராளின் இதயத்தில் உள்ள சிந்தனைகளை பகுத்தறிந்து கூறின எலோஹிம். இயேசு லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல உலகத்தின் முடிவின் போதும் நடக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரன் அல்ல, மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்றார். காலங்கள் தோறும் நாம் அதை பெற்றிருக்கவில்லை. வேத வாக்கியங்களின் பிழையற்ற தொடர்ச்சியை பார்த்தீர்களா? இங்கு நாம் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்துவக்காரரின் கருத்துக்கு மாறுபட்ட கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் கொடுக்கப்படும் ஞானஸ்தானம் போன்ற ரகசியங்களை எவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிபூர்ணமாக வெளிப்படுத்தி தந்தார். உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அடையாளம் போன்ற உண்மைகளை அவர் எடுத்துக் கூறி அவைகளை சரியான இடங்களில் பொருத்தி ஒவ்வொரு சீர்திருத்தக்காரரையும் அவரவர் இடங்களில் பாருங்கள், நமது கண்களுக்கு முன்பாக எவ்வாறு சரியாக பொருத்தி தந்தார். அது ஒரு மூலையில் மாத்திரமல்ல, உலகம் பூராவும் அறியப்பட்டு விட்டது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு வேத வாக்கியங்களின் மூலம் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து இக்காலத்துக்கென முன்குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியங்கள் அந்த நாளில் இருந்ததை போன்று மற்ற எல்லா காலங்களிலும் செய்தது போன்று ஜீவிக்கும்படி செய்தார். அதை விசுவாசிப்பதே பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதன் அத்தாட்சியாம். நீதி சபைக்கு செல்வது பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதன் அத்தாட்சி என்று நீங்கள் கூற முடியாது. அப்படி நீங்கள் கூறினால் பரிசேயர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தனர் என்றாகிவிடுகிறது. பாருங்கள், சரீரத்தை குலுக்குதல் அல்லது குதித்தல் போன்றவை அத்தாட்சி என்று நீங்கள் கூற முடியாது. நீங்கள் அவ்வாறு கூறினால் அஞ்ஞானிகள் அதை பெற்றுள்ளனர் என்றாகிவிடுகிறது. அந்நிய பாஷை பேசுதல் அத்தாட்சி என்று நீங்கள் கூறினால் எந்த பிசாசு வழிபாட்டில் அந்நிய பாஷை பேசப்படுவதில்லை? அவ்வாறு இல்லாத ஒன்றை எனக்கு கூறுங்கள். ஆப்பிரிக்காவில் இருந்து வந்துள்ள சகோதரன் ஜாக்சன் இங்கு அமர்ந்துள்ளார். அவர் உங்களிடம் அதை கூற முடியும். இங்கு சிறப்பு இந்தியர்களின் இருப்பிடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்குள்ள ஆண் பெண் மந்திரவாதிகள் தங்களை கத்தியால் வெட்டிக்கொண்டு தங்கள் ரத்தத்தை ஊற்றி அந்நிய பாஷை பேசுகின்றனர். அந்த மந்திரவாதி மருத்துவன் அதற்கு அர்த்தம் உரைக்கிறான். அவர்கள் ஒரு பென்சிலை வைக்கின்றனர், அது அந்நிய பாஷையில் எழுதுகின்றது. எனவே அதுவல்ல. ஆனால் உண்மையான அத்தாட்சி என்ன? இயேசு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று கூறினார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர்கள் ஏன் அதை புரிந்து கொள்ளவில்லை? யூதர்கள் ஏனதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் நீதிமான்களாயிருந்தனர், அவர்கள் நல்லவர்களாயிருந்தனர், அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாயிருந்தனர், அவர்கள் எல்லா விதமான ஜனங்களுமாயிருந்தனர். ஆனால் வார்த்தையை கேட்க யாரை முன்குறித்திருக்கிறாரோ அது வார்த்தை என்று எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கூறுகின்றனரே. அது அந்த காலத்தின் வேதாகம வாக்குத்தம் ரோபகாரப்படுத்தப்படுதலாய் உள்ளது. அங்குதான் காரியமே உள்ளது. அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவி எங்குள்ளதோ அங்கு அடைகின்றீர்கள். இன்னும் சில நிமிடங்களில் எக்காள சத்தம் எதை அறிவிக்கிறது என்பதை காணலாம். எக்காலத்தை யார் சுவிசேஷ எக்காலத்தை கேட்க முடியும் என்பதை பாருங்கள். மதில்கள் கட்டப்பட்ட நகரத்தில் உள்ளவர்கள் யூபிலியின் போது வெளியே வர முடியாது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். இல்லையா, அவர்கள் மதில்களுக்குள் இருந்து அங்கேயே தங்கிவிடுகின்றனர். அது முடிவு பெற்று விடுகிறது. அவர் எஞ்சியுள்ள தங்கள் வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாகவே வாழ்ந்து அடிமைகளாக குறியிடப்படுகின்றனர். இந்த மாதிரிகளை எல்லாம் நாம் காணும் போது கவனியுங்கள். இப்பொழுது இந்த செயல்கள் மல்கியா 4 எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் ஆராதவராய் இருக்கிறார்
போன்றவை.
அவர் எக்காலத்தும் வார்த்தையாக இருக்கிறார், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக. தீர்க்கதரிசிகள் அப்படித்தான் என்று அவர் அறிவித்தார். ஒரு தீர்க்கதரிசி என்றால் ஞானதரிசிக்காரன் அல்லது காரியங்களை முன்னுரைப்பவன் என்று மாத்திரம் அர்த்தமல்ல. அதன் பொருள் எழுதப்பட்ட வார்த்தையை வெளிப்படுத்துபவர் என்பதாகும். தன் சொந்த வாழ்க்கையில் தன் சொந்த கிரியைகளை வெளிப்படுத்தி அந்த நாளின் வார்த்தையை ரூபகாரப்படுத்துகிறவன். நோவா பேழையை உண்டாக்குதல், மோசே அங்கு செல்லுதல், எதுவாயினும் எந்த வாக்குத்தத்தமாயினும் அப்பொழுது நீங்கள் அந்நேரத்துக்காக வாக்களிக்கப்பட்டுள்ள வார்த்தையை காண்கிறீர்கள். அவர் நம்முடன் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், அதை நாம் விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தை புகைப்படங்களின் மூலமாகவும் வேத வாக்கியங்களினாலும் வானத்தில் தோன்றும் அடையாளங்களினாலும் அவர் கூறின ஒவ்வொரு காரியமும் பூமியின் மேல் வெளிப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள். அவர் கூறின எதுவும் ஒரு முறை கூட தவறினதில்லை. இத்தேசத்தின் பல்வேறு பாகங்களில் உள்ளவர்களே, உலகின் இதர பாகங்களில் உள்ளவர்களே, அது ஒரு முறையாவது தவறியிருந்தால் எனக்கு எழுதி தெரிவிக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் இந்த நபரையும் கேட்கிறேன். அது வார்த்தைக்கு வார்த்தை பரிபூர்ணமாக அமைந்து வந்துள்ளது. இப்பொழுது அது ஒரு வாக்குத்தத்தம். அவர் ஏன் இந்த கடைசி நாட்களில் தோன்ற வேண்டும்? ஒளிநடாக்களை கேட்பவர்களே, நீங்கள் மனவாட்டி மரம் எனும் செய்திக்கு செல்வீர்களானால் ஏதேன் தோட்டத்தில் இருந்து அந்த மரம் கிறிஸ்து என்பதை நினைவுக்கு கொண்டு வருகிறது. முதலாம் ஆதாம் பாவத்தில் விழுந்து போனான். இந்த இரண்டாம் ஆதாம் பாவத்தின் காரணமாக வெட்டப்பட்டார். அவர்கள் அவரை ரோம மரத்தில் தூக்கினார்கள். அதிலிருந்து அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ளதாக நாம் வேதத்தில் காணும் மனவாட்டி மரம் வெளியே வந்தது. இப்பொழுது மனவாட்டியை பெற்றுக் கொள்ளவே அது கூர்நிலை கோபுரத்தை போன்று நாளுக்கு நாள் சிறுபான்மையோரை கொண்டதாய் கூறிக் கொண்டே வருகிறது. அது துவக்கத்தில் லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்தையினர் ஆகியோரின் காலத்தில் அகலமாயிருந்தது. பிறகு அதன் உச்சியில் உள்ள தலைக்கல் மிகவும் கூர்மையாயுள்ளது. இந்த கற்கள் ஒன்றுக்கு ஒன்று பூர்ணமாக இணைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அதை எப்படி செய்தனர் என்று நமக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் அந்த கூர்நுனி கோபுரத்தில் அவை பூர்ணமாக இணைக்கப்பட்டுள்ளன. நாம் இப்பொழுது கூர்நுனி கோபுர உபதேசம் செய்து கொண்டிருக்கவில்லை. நாம் வெறுமன ஏனோக்கும் மற்றவர்களும் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அதை கட்டினர். அது ஒரு அடையாளமாக நிற்கிறது. சூரியன் உதயமாகி மறைதல், மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து மீண்டும் இலைகள் தோன்றுதல், மீன் கால்நடை ஆகியவை எவ்வாறு அடையாளங்களாக திகழ்கின்றனவோ அவ்வாறே கூர்நுனி கோபுரமும் ஒரு அடையாளமாக திகழ்கின்றது. கூர்நுனி கோபுரத்தில் உள்ள ராஜாவின் அறைக்கு சென்று அங்குள்ள 7 படிகளை கவனியுங்கள். காவல்காரன் எங்கு சவாலை சந்தித்து வருகிறவனை ராஜாவின் சமூகத்திற்கு கொண்டு வருகிறான்? அது மேல்படியில், அதாவது 7 படியில். யோவான் ஸ்நானகனின் மேலிருந்த அதே ஆவியுடன் நாம் மறுபடியும் வர வேண்டும் என்பதை அது காண்பிக்கிறது. யோவான் ஸ்நானகன் ஏசியாவை அறிமுகப்படுத்தினார். அவன் எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவன். அவர் அவரை அறிமுகப்படுத்தினார். நாமும் மேசியாவை அறிமுகம் செய்ய போகும் அந்த இடத்திற்கு வர வேண்டும். மேசியா என்னவா இருப்பார் என்று ஜனங்கள் கண்டுகொள்ள அவர்கள் எப்பொழுதுமே வார்த்தையில் இராமற் போனால் அவரை விசுவாசிக்கும் ஜனங்கள் அவரை எப்படி கண்டுகொள்வார்கள்? ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள், ஆனால் மூடர்களோ, ஞானம் இல்லாதவர்களோ அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஞானவான்கள் தங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள் என்று தானியேல்
கூறினான்.
இப்பொழுது ஜனங்களை மறுபடியும் வார்த்தைக்கு கொண்டு வந்து மனவாட்டி தன் கணவனை, தன் துணையை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது மறுபடியும் கடைசி நாட்களில் தோன்றும் என்று அவர் கூறியுள்ளார். ஆகையால் தான் இது இப்பொழுது நிகழ வேண்டியதாக உள்ளது. அது சீர்திருத்தக்காரராகிய லூத்தர், வெஸ்லி ஆகியோரின் காலத்தில் அல்ல, அது வெந்தேகோஸ்தையினரின் காலத்தில் அல்ல. அது அப்பொழுது நிகழாது என்று வேதம் கூறுகின்றது. ஆனால் அது வரும். அது இக்காலத்துக்கான அவருடைய வாக்குத்தத்தம். அவர் வரப்போகும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவள் அவரில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். எந்த ஒரு ஸ்திரீயும் தன் கணவனுடன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும், ஏனெனில் இருவரும் ஒன்றாய் உள்ளனர். அவ்வாறே கிறிஸ்துவின் மனவாட்டியும் அவருடன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும், ஏனெனில் இருவரும் ஒன்றாய் இருக்கின்றனர். அவர் வார்த்தையாய் இருக்கிறார், ஸ்தாபனமாயல்ல, வார்த்தையாகவே. நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வார்த்தையே ஒளி, அது இக்காலத்துக்கு ஒளியாக உள்ளது. ஒளி வார்த்தையிலிருந்து வந்தால் ஒழிய நாம் எப்படி ஒளியை அறிந்து கொள்ள முடியும்? சரி, மாம்சமாகிய வார்த்தையை நாம் காணும் போது இக்காலத்தின் ஒளியாய் உள்ளது. வேதம் அவ்வாறு கூறியுள்ளது. இயேசுவின் காலத்திலிருந்து ஜனங்கள் இயேசுவை கண்டு, பாருங்கள், இந்த மனிதன் இவர் யார், ஏன் இவர் முறைதவரி பிறந்தவர், ஏன் இவன் தந்தையும் தாயும் இது அது மற்றது மற்றும் அங்குள்ளது யாவுமே என்றனர். அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் வேதத்தை அறிந்திருந்தால் அவர்கள் அவரை அறிந்திருப்பார்கள். இயேசு அவ்வாறு கூறினார், அவர்கள் நாங்கள் மோசேயின் சீஷர்களாயிற்றே என்றனர். அவர், நீங்கள் மோசையை அறிந்திருந்தால் என்னையும் அறிந்திருப்பீர்கள், ஏனென்றால் மோசை என்னை குறித்து எழுதியிருக்கிறான் என்றார். அவர்கள் அதை காணக்கூடாதவாறு குருடாயிருந்தனரே. அது எவ்வளவு எளிமையாக உள்ளது என்று பார்த்தீர்களா? அது எல்லா குழுக்களுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் மற்றும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அப்பாற்பட்டதாயிருந்தது. தேவன் மாம்சத்துக்குள் நுழைந்து மனித உருவம் எடுத்து மீட்பின் உறவின் முறையானாக ஆனார். அவள் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருந்து ஒளியில் நடக்க அழைக்கப்பட்டுள்ளோம். அண்மையில் கண்டக்கில் நான் நடத்திய ஒரு கூட்டம் என் நினைவுக்கு வருகிறது. நான் சபை விட்டு வெளியே வந்தபோது ஒரு வயோதிபர் கையில் விளக்கை வைத்துக் கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தார். தெய்வீக சுகமளித்தலில் நம்பிக்கை இல்லாத ஒரு சபையை அவர் சேர்ந்திருந்தார். அவர், சகோதரன், உங்கள் கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். நான், பாருங்கள், அப்படி செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு என்றேன். அவர், நீங்கள் பாருங்கள், நான் எந்த காரியத்தையுமே காணாமல் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை நான் வெளிப்படையாக காண வேண்டும் என்றார். நான், அப்படியானால் தேவன் உமக்கு முன்பாக நிற்பதை நீர் வெளிப்படையாய் கண்டது உண்டோ என்று கேட்டேன். உண்மையாகவே அவருக்கு தரிசனங்கள் போன்றவைகளில் நம்பிக்கையே இல்லை. அவர், இல்லை என்றார். ஏன்? நான், ஐயா, அப்படியானால் நீர் விசுவாசி அல்ல, என்னால் உம்முடன் பேச முடியாது. பாருங்கள் பாருங்கள், தேவன் வாக்களித்துள்ளவைகளை நாங்கள் கண்டதை பற்றிக் கொள்கிறோம் என்றேன். அவர், அதை எப்படி உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது என்று கேட்டார். நான் கூறினேன், அவர், வாருங்கள், வீட்டிற்கு சென்று இன்றிரவு அதை குறித்து பேசுவோம் என்றார். நான், அப்படி செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, ஆனால் என்னால் முடியாது, நீர் எங்கு வசிக்கிறீர் என்றேன். அவர், இங்குள்ள இந்த மலையின் மேல் நீங்கள் செல்ல வேண்டும் என்றார். நான், நீர் எப்படி அங்கு அடையப் போகிறீர், உமது வீட்டை உம்மால் காண முடியவில்லையே என்றேன். ஆம் ஆம். அவர், பாருங்கள், மலையின் மேல் இங்கே ஒரு பாதை செல்கிறது என்றார். நான், நீர் பாதையை காண முடியவில்லையே என்றேன். அவர், பாருங்கள், என்னிடம் ஒரு கண்ணாடி கூட்டு விளக்கு உள்ளது என்றார். நான், இந்த விளக்கு வெளிச்சம் உமது வீட்டின் மேல் அடிக்காது. ஓ, இல்லை. ஆனால் அந்த பாதை வீட்டுக்கு வழிநடத்தி செல்லும். ஆனால் அந்த விளக்கு ஒவ்வொரு காலடிக்கும் மாத்திரமே வெளிச்சத்தை காண்பித்து உங்களை கூட்டிச் செல்லும் என்றேன். கர்த்தாவே, நாங்கள் அந்த வெளிச்சத்தில், அழகான வெளிச்சத்தில் நடப்போம். ஒவ்வொரு முறையும் ஒரு அடி எடுத்து வைத்து நடந்து உமக்கு அருகாமையில் வருவோம். ஆம், ஒளியின் பிள்ளைகள் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதில் நடந்து கொண்டே அதிகம் வெளிப்படுவதை காண்பார்கள். அதை விட்டுவிடாதீர்கள். யார் என்ன கூறினாலும் கவலைப்படாதீர்கள். அதிலே நிலைத்திருந்து அதில் நடந்து செல்லுங்கள். அது திறந்து தன்னைத்தான் வெளிப்படுத்துவதை காணுங்கள். வார்த்தை என்பது ஒரு விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அதன் இனத்தை முளைப்பிக்கும். வெளிப்படுத்தல் 10:1-7 கவனியுங்கள். லவோதிக்கியா சபையின் தூதனால் எல்லா ரகசியங்களுமே மனவாட்டிக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதாய் உள்ளன. யாரிடமாவது திருத்தப்பட்ட நிலையான பதிப்பு என்ற வேதாகம் உள்ளதா? உங்களிடம் இருக்குமானால் தூதன் என்று கூறப்பட்டுள்ள இடத்தில் உள்ள அடைப்புக்குறியில் கழுகு என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம். புரிகின்றதா? பார்த்தீர்களா? லவோதிக்கியா சபையின் தூதன், பாருங்கள், வெளிப்படுத்தல் 10:1-7 வசனங்கள். யோவான் அந்த நாளில் அந்த தூதன் இறங்கி வந்ததை கண்டதாக கூறினான். அவன் அந்த சிறு புத்தகத்தை புசித்தான். அப்பொழுது அங்கு அந்த தூதன் ஒரு பாதத்தை பூமியின் மேலும் மற்ற பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் வைத்து இனி காலம் செல்லாது என்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். அவன் அப்படி செய்த போது 7 இடிகள் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது யோவான் எழுத வேண்டும் என்றிருந்தான். அவர் அதை எழுதாது என்றார். பாருங்கள், அவரதை முத்திரை போட்டான். இப்பொழுது ஒருவர் என்னிடம், பாருங்கள், அந்த 7 முத்திரைகளில், அப்பொழுது சகோதரன் பிரணாமே, நாம் எப்படி தேவனிடம் நெருங்க முடியும் என்பதை குறித்து அந்த மகத்தான ரகசியம் கடைசி நாட்களில் வெளிப்படுமா என்று கேட்டார். இல்லை ஐயா, அது அப்படி இருக்க முடியாது. எவராகிலும் இந்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டால் அல்லது ஒரு வார்த்தையை கூட்டினால் அவருடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். அது என்னவென்றால் அதை முன்பு காணத்தவரின ஒன்றின் வெளிப்பாடாயிருக்கும். அது ஏற்கனவே இங்கே எழுதப்பட்டுள்ளது. அது இங்கு உள்ளது. ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளதை அது வெளிப்படுத்தும். பாருங்கள், ஏனெனில் இதனுடன் நீங்கள் ஒன்றை கூட்டவோ அல்லது இதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போடவோ உங்களால் முடியாது. வேதத்தின் முதலாம் அதிகாரமாகிய துவக்கத்தில், ஆதியாகமத்தில், ஒரு ஸ்திரீ அதை நம்பாமல் இல்லை. ஆனால் ஒரு வார்த்தைக்கு சாத்தான் தவறான அர்த்தமுறைக்க அவள் அனுமதித்தாள். நிச்சயமாக, பாருங்கள், அதிலிருந்து எல்லா கஷ்டங்களுக்கும் அதுவே காரணமாயின. அது தேவன் பேசினதாகும். அது தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் இயேசு, அதே தேவன், எவனாகிலும் இதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டால் அல்லது இதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் என்று கூறினார். இது இயேசு கிறிஸ்துவின் முழு வெளிப்பாடாகும். அதை குறித்த எல்லா மறைக்கப்பட்ட ரகசியங்களுமே 7 முத்திரைகளில் அடங்கியிருந்தது. அது இந்த கடைசி நாளில் லவோதிக்கியா சபையின் காலத்தில், காலத்தின் முடிவில் திறக்கப்பட வேண்டியதாய் உள்ளது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது சபைக்கு செய்தியை முடித்து வைக்கிறது. அது அதை முடிக்கிறது. அவர்கள் பின்னோக்கி பார்க்கும் போது என்ன நடந்ததென்றும் அது எதற்கு கொண்டு வந்துள்ளது என்றும் காண்பார்கள். அது அதை முடித்து விடுகிறது. இந்த சபையின் காலம் இப்பொழுது கவனியுங்கள். நாம் பேசிக் கொண்டிருக்கும் எக்காலங்கள் விருந்துக்கு, யுத்தத்துக்கு அல்லது பண்டிகைக்கு, யுத்தத்திற்காக, ஒரு நபருக்காக, ஒரு புனித நாளுக்காக அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றுக்கு அழைப்பு விடுகிறது. கவனியுங்கள், ஒரு நபருக்காக நீங்கள் கேட்கலாம். ஆம். அல்லது யூபிலி வருடத்தின் போது வரப்போகும் விடுதலையை அது அறிவிக்கிறது. அப்பொழுது அவர்கள் திரும்பிச் செல்லலாம். அந்த ஒரு பொருளின் மேல் நாம் காலை நேரம் முழுவதையும் செலவிடலாம். ஆனால் நாம் எக்காலங்களுக்கு செல்ல வேண்டும். அதற்கு அவசியமான அடிப்படையாகிய முத்திரைகளையும் சபையும் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது நாம் எக்காலத்துக்கு செல்வோம். எக்காலம் துணிக்கிறது. எக்கால சத்தம் யுத்தம் அல்லது பண்டிகை நாளை குறிக்கிறது, அல்லது அதன் அர்த்தம் என்னவெனில் ஜனங்கள் ஒன்று கூட வேண்டும் என்பதாகும். எக்காலம் எக்காலம் விளங்காது சத்தமிட்டால் சமாதான காலத்தின் போது அல்லது வேறெந்த காலத்திலும் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் என்று பவுல் கூறினான். யாருக்கு தெரியும் எக்காலம் என்ன சத்தமிடுகிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். எனவே எக்காலம் துணிக்கும் போது இன்று பூமியில் ஏதோ ஒன்றை காண்கிறோம். ஒரு பெரிய உபத்திரவம் எங்கோ உள்ளது, எல்லோருக்கும் அது தெரியும். எல்லோருமே பயந்த உணர்ச்சியை கொண்டுள்ளனர். முழு உலகமுமே பயந்த உணர்ச்சியை கொண்டதாய் உள்ளது. எங்கோ தவறு உள்ளது என்று நாம் அறிவோம். பென்டகனிலும் எல்லா இடங்களிலும் ஏதோ தவறு உள்ளது என்று நாம் அறிவோம். இப்பொழுது எக்காலம் என்ன சத்தமிடுகிறது என்பதை அறிந்து கொள்ள ஒரே வழி இசைத்தாளில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை காண்பதாகும். அவ்வளவுதான். அது ஒரு பெரிய இன்னிசை பாருங்கள், மற்றும் தாளமும். அது பேதுருவும் ஓனாயும் என்பது போன்ற பெரிய இன்னிசை பாருங்கள். நீங்கள் அந்த இசையை இயற்றியவரும் அதை இயக்கும் இயக்குநரும் ஒரே ஆவியில் இருக்க வேண்டும். இயக்குநர் இயற்றியவரின் ஆவியில் இராபிடில் அவர் தவறான தாளத்தை கொடுக்கிறார். அப்பொழுது எல்லாமே தவறாகி விடுகிறது. அதுதான் இன்றைய காரியமாய் உள்ளது. இயற்றியவரின் ஆவியில் இல்லாத அநேக இயக்குநர்களை நாம் பெற்றுள்ளோம். அவர்கள் எங்கள் ஸ்தாபனம் பாருங்கள், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் என்கின்றனர். நீங்கள் எதை கூறினாலும் வேதாகமம் மாத்திரமே சரியாய் உள்ளது. நமக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள இசைத்தாளில் எழுதியுள்ளபடி தாளத்தை கொடுங்கள். அப்பொழுது தேவனுடைய மகத்தான இன்னிசை நாடகம் சரியாக நடைபெறும். அப்பொழுது நாம் எந்த மணி நேரத்தையும் நாம் எங்குள்ளோம் என்பதையும் காண முடிகிறது. இப்பொழுது கவனியுங்கள், ஜனங்களை ஒன்றாக அழைப்பதற்கு எக்காலம் உபயோகப்படுகிறது. அவர்களை ஒரு காரியத்துக்காக ஒன்று கூட செய்தல். சில நேரங்களில் முக்கியமான ஒருவரின் வருகையை அறிவிக்கிறது. யோசேப்புக்கு செய்தது போல யோசேப்பு வந்து கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் எக்காலம் முறை அறிவித்தனர். அது பெரிய எக்காலத்துக்கு ஒரு அடையாளமாய் உள்ளது. அதை குறித்து சற்று கழித்து ஏசாயாவில் இருந்து நாம் பேசுவோம். அந்த பெரிய எக்காலம் ஊதப்படும் போது அங்கு கொடியேற்றப்படும். அந்த பெரிய எக்காலம் ஊதப்படும் ஒரு நேரம் உண்டாகும். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் எருசலேமில் கூடுவார்கள் என்று அது கூறுகிறது. அப்பொழுது ஆயிரம் வருட அரசாட்சி தொடங்குகிறது. அந்த பெரிய எக்காலம் இப்பொழுது எக்கால பண்டிகைக்கான அழைப்பு ஏதோ ஒன்று அணுகுவதை காண்பிக்கிறது. நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் வெளிப்படுத்தல் 8:7 கவனியுங்கள். முதலாம் எக்காலம் ஊதப்பட்ட போது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியில் கொட்டப்பட்டது என்று நாம் காண்கிறோம். யாத்ராமத்தில் சரியாக தேவன் தமது ஜனங்களை யாத்திரைக்காக அழைத்துக் கொண்டிருந்த போது நடந்த மாதிரியே இந்த 7 எக்காலங்கள் இந்த சபைக்கும் இந்த காலத்துக்கும் பொருத்தமில்லாத காரணம் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே. அது ஜனங்களை அழைத்து அவர்களை ஒன்று கூட்டுதலாம். அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் உண்டு. இன்னும் சில நிமிடங்களில் உங்களிடம் கூற விரும்புகிறேன். அப்பொழுது இந்த 7 எக்காலங்கள் நாம் வாழும் இந்த காலத்துக்கு பொருத்தமல்ல என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அநேகர் விஷயத்தில் என்னுடன் கருத்து வேற்றுமை கொண்டுள்ளனர் என்று நான் அறிவேன். ஆனால் இதுதான் என்பதை நான் அறிவேன். எனக்கு அது தெரியும். நீங்கள் அவ்வாறு கூறுவதனால் நான் கூறுகிறேன் என்றல்ல, ஏனெனில் இது என் சொந்த கருத்தல்ல, என் சிந்தனை, என் சொந்த சிந்தனை அல்ல. அது என்னிடத்தில் கூறப்பட்டதாகும். அது தவறாயிருந்தால் அது தவறே. நான் சொந்தமாக இதை கூறவில்லை, வேறொருவர் கூறினதை நான் எடுத்துக் கூறுகிறேன். அந்த வேறொருவர் நம்முடன் பேசி இந்த காரியங்கள் அனைத்தையும் செய்து நம்மிடம் பிரத்யட்சமாகும் தேவனே பாருங்கள். எனவே அது சரியது, எனக்கு தெரியும். எக்காலம் என்பது இஸ்ரவேல் ஒன்று கூடுதல். இஸ்ரவேலரை ஒன்று கூட்டவே இந்த எக்காலம். கவனியுங்கள், முதலாம் எக்காலம் மூடப்பட்ட போது ரத்தம் அக்கினி கல்மழை எல்லாமே பூமியில் கொட்டப்பட்டது. பாருங்கள், அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? இஸ்ரவேலரை ஆவிக்குரிய எகிப்திலிருந்து பாருங்கள் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து கொண்டிருந்தார். இப்பொழுது இதை நான் இங்கு கூற விரும்புகிறேன். ஊதப்பட்ட எக்காலம் ஒவ்வொன்றுமே 6 முத்திரையின் கீழ் முழங்கின. நாம் இதை இன்னும் ஒரு சில நிமிடங்களில் புரிந்து கொள்வோம். அங்கே நாம் முத்திரையை புரிந்து கொண்டோம். எல்லா எக்காலங்களும் 6 முத்திரையின் கீழ் முடங்கின, ஏனெனில் 7 முத்திரையில் அமையல் உண்டானது. அவரதை நமக்கு வெளிப்படுத்தியது போல அது யாருக்குமே தெரியவில்லை. அதுதான் கிறிஸ்து வரப்போகும் நிமிடம் அல்லது மணி நேரம். ஆனால் ஒவ்வொரு எக்காலமும் 6 முத்திரையின் கீழ் யூதர்களின் உபத்திரவத்தின் போது முழங்கின. இப்பொழுது வெளிப்படுத்தல் 8:7 வசனம் தொடங்கி கவனியுங்கள். முன்பு அது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்தலாம். இப்பொழுது ஆவிக்குரிய விதத்தில் இஸ்ரவேலர் வெளியே அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு வருவதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். கவனியுங்கள், முதலில் எக்காலங்களின் பண்டிகை அது பெந்தேகோஸ்தேயாயிருந்தது. அதை தொடர்ந்து 50 நாட்கள் கழித்து பாவ நிவர்த்தி பண்டிகை. அந்த பாவநிவர்த்தி பண்டிகையை குறித்து இங்கு படியுங்கள். நமக்கு ஒரு கால நேரம் இருந்தால் நாம் இதை அநேகமாக வேதத்திலிருந்து படித்து குறிப்பிட்டு காட்டலாம். அது இங்கே லேவியராகமும் 12 இப்பொழுது இல்லை, லேவியராகமும் 16 உள்ளது. முதலாவதாக எக்காலங்களின் பண்டிகை என்பதை நாம் கண்டறிகிறோம். அதன் பிறகு பாவநிவர்த்தி பண்டிகை. இவை பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின்பு வருகின்றன. பாவநிவர்த்தி பண்டிகை எக்காலங்களின் பண்டிகைக்கு பின்பு வருகின்றது என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது கவனியுங்கள், அவர்களை ஒன்று கூட்டுவதற்கே எக்காலம் மூதப்பட்டது. முதலாம் எக்காலம் மூதப்பட்டது. அப்பொழுது எகிப்தில் நிகழ்ந்தது போலவே கல்மழையும் ரத்தமும் அக்னியும் பூமியின் மேல் கொட்டப்பட்டு அவர்களை பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு அழைக்க ஆயத்தமானது. பாருங்கள், அவர்கள் உண்மையான பாவ நிவர்த்தியை புறக்கணித்தனர். இப்பொழுது ஆண்டுகள் நீட்டப்பட்டு அவை பெந்தேகோஸ்தே ஆண்டாக அமைந்தன. பாருங்கள், அடுத்ததாக வருவது யூதர்களுக்காக எக்காலம் முடங்குதல். இது சபையை வெளியே அழைத்தலாகும். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், அதன் பிறகு அவர் அவர்களை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு சென்றார். அவர் அதே காரியத்தை செய்வார். அதாவது இது சபையை அவர் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு செல்வதற்கு அடையாளமாய் உள்ளது. ஒவ்வொரு எக்காலமும் ஆறாம் முத்திரையின் கீழ் முடங்கினது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அவை முழங்கின. வேத வாக்கியங்களின் தொடர்ச்சியை இப்பொழுது கவனியுங்கள், அவை ஒன்றாக உள்ளன. இஸ்ரவேலருக்கு ஏழாம் எக்காலத்தின் கீழ் நடப்பதுதான் சபைக்கு ஏழாம் முத்திரையின் கீழ் நடப்பதாகும். ஏழாம் முத்திரையின் கீழ் நாம் காண்கிறோம், பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் அங்கிகளை பெற்றுக் கொள்கின்றனர். அவர்களுக்கு அங்கிகள் கொடுக்கப்பட்டன. அவர்கள் அதை சம்பாதித்தார்கள் என்றல்ல, ஏனெனில் தேவன் கிருபையின் மூலம் புறஜாதியுடன் தொடர்பு கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் இருந்தனர். யூதர்களுடன் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமாக ரட்சிக்கப்படுகின்றனர். தேவன் இஸ்ரவேலருடன் ஒரு தேசமாக ஈடுபடுகிறார். புறஜாதிகள் அவருடைய நாமத்திற்கென்று உள்ள ஜனங்கள். அவருடைய நாமத்திற்கென்று உள்ள ஒரு தேசம் அல்ல இஸ்ரவேல். ஹிட்லரும் மற்றவர்களும் யூதர்களை துன்புறுத்தி அப்படிப்பட்ட செயல்களை புரிந்த போது கவனியுங்கள், அவர்கள் ஸ்டாலின், ஹிட்லர் போன்ற சர்வாதிகாரிகள் எழும்பினர். நமக்கு நேரம் இருந்தால் புதிதாக வந்துள்ள சிலருக்கு அதை மறுபடியும் கூறலாம், ஆனால் அதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே காலத்தில் ஜெர்மனியிலும் மற்ற நாடுகளிலும் யூதர்கள் எல்லா நாடுகளிலும் சிதறியிருந்தனர். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக யூதர்களுக்கு விரோதமாக கொடூரமான துன்புறுத்தல் எழுந்தது. அவர்களுடைய சரீரங்களை சுட்டரித்து அவர்கள் சாம்பலை நிலத்துக்கு உரமாக உபயோகித்த அந்த இடங்களுக்கு நான் சென்றிருந்தேன். யூத பிள்ளைகள், பெண்கள் எல்லோருமே. ஆனால் அவர்கள் அதை மறுக்கின்றனர். அது நடந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்று காண்பியுங்கள். அது இஸ்ரவேலருக்கு விரோதமாக நடந்த கசப்பான துன்புறுத்தலாக இருந்தது. ஏனெனில் அதுவே யூதனை பாவ நிவர்த்திக்கு அடைக்க வேண்டிய நேரமாக இருந்தது. அவன் ஒரு இயற்கையான ஆட்டுக்குட்டியின் பாவ நிவர்த்தியின் கீழ் இன்னமும் இருக்கிறான். ஆனால் உண்மையான தேவ ஆட்டுக்குட்டியே பாவ நிவர்த்தியாக இருக்கிறார். யூதனோ அதை புறக்கணித்துள்ளான். அந்த இரத்தப்பழி அன்று முதல் அவன் மேல் உள்ளது. கவனியுங்கள், ஜனங்களை ஆயத்தப்படுத்துதல். அப்படியானால் ஏழாம் எக்காலமும் ஏழாம் முத்திரையும் எவ்வளவு பிழையின்றி பொருந்துவதை பாருங்கள். யூதர்களின் துன்புறுத்தல் குறித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 9:13 இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். ஆறாம் எக்காலத்தின் கீழ் வெளிப்படுத்தல் 9:13 ஆறாம் எக்காலத்தின் கீழ் ஐபிராத்து நதி அண்டையிலே கட்டப்பட்டிருந்த 20 கோடி குதிரை வீரர்கள் அவிழ்த்து விடப்பட்டனர் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே மொத்தம் 20 கோடி குதிரை வீரர்கள் இல்லை, ஆனால் இங்கு 20 கோடி குதிரை வீரர்கள் உள்ளனர். இதை கவனியுங்கள், நீங்கள் இதை படிக்கும்படியாக குறித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவை இயற்கை குதிரைகள் அல்ல. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினி புறப்பட்டது. குதிரையின் மேல் ஏறி இருந்தவர்கள் அக்கினி நிறமான மார்க்கவசங்களை உடையவர்களாக இருந்தனர். அவைகள் வாள்களை உடையவர்களாக இருந்தன. குதிரைகளின் வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவிலாகவும் அதன் முனையில் பாம்பின் தலையுள்ளவிலுமாய் இருந்தன. அவை கடிக்கும். பாருங்கள், அவை ஆவிக்குரிய பிரகாரமான குதிரைகள், ஆவிக்குரிய பிசாசுகள், போர்க்குதிரைகள். இத்தனை ஆண்டுகளாக ஐபிராத் நதி அண்டையிலே கட்டப்பட்ட இயற்கைக்கு மேம்பட்ட பிசாசுகள், அது என்னவா இருந்தது? பழைய ரோம சாம்ராஜ்யம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு யூதர்களின் துன்புறுத்தல். அவை ஏறக்குறைய 2000 ஆண்டு காலமாக ஐபிராத் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருந்தன. அவைகளால் வாக்குத்தத்தத்துக்கு கடந்து செல்ல முடியவில்லை. அது மற்ற பக்கத்துக்கு செல்ல முயன்று கொண்டிருந்த மத சம்பந்தமான ஒரு கூட்டம். ஐபிராத்து ஏதேன் வழியாக பாய்ந்து வருகிறது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவை எங்கே கட்டப்பட்டிருந்தன? துன்புறுத்தும் 20 கோடி பிசாசுகள். ஆறாம் எக்காலத்திற்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அவை யூதர்களின் மேல் அவிழ்த்து விடப்பட்டன. யூதர்களின் துன்புறுத்தல். இரண்டாயிரம் ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த இயற்கைக்கு மேம்பட்ட பிசாசுகள், பிறகு ஸ்டாலின், ஹிட்லர் போன்றவர்களால் யூதர்களின் மேல் அவிழ்த்து விடப்பட்டன. நீங்கள் அது ரோம மார்க்கம் அல்ல எனலாம், ஆனால் அதே ஆவியாய் உள்ளது. பழைய அஞ்ஞான ரோம நாட்களில் அவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி செய்த அதே காரியங்களை செய்தனர். மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலரையும் ஆவிக்குரிய சபையும் இப்பொழுதெல்லாம் இங்கே பிரிப்பதை கவனியுங்கள். யூதர்கள் மேல் அவிழ்த்து விடப்பட்டன. ஆறாம் முத்திரையின் கீழ் தேவசனத்தின் நிமித்தம் ரத்த சாட்சிகளாக மறித்த ஒவ்வொருவரும் சத்தமிட்டு அங்கிகள் பெற்றுக் கொண்டது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அது கிருபையினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனெனில் புறஜாதிகளில் இருந்து மனவாட்டி அடைக்கும் பொருட்டு இவர்கள் சுவிசேஷத்தை காணக்கூடாதபடிக்கு குருடாக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு அங்கிகள் கொடுக்கப்பட்டதோ அந்த எக்காலத்தின் கீழே என்று வேதம் கூறுகிறது. அந்த யூதர்கள் கிறிஸ்துவுக்கு முற்றிலும் விரோதமாக இருந்தனர். அதற்கு காரணம் என்னவெனில் அவர்கள் குருடாக்கப்பட்டதாக வேதம் கூறியுள்ளது. உங்கள் நிமித்தம் அவர்கள் குருடாக்கப்பட்டனர். அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள் என்று நீதியுள்ள தேவன் அறிவார். ஆனால் உங்கள் நிமித்தம் அவர்கள் குருடாக்கப்பட்டனர். வேதம் அவ்வாறு கூறியுள்ளது. அந்த ரோம சாம்ராஜ்யம் அங்கு எதனால் கட்டப்பட்டிருந்தது? மத சம்பந்தமான வல்லமையினால். அஞ்ஞான ரோமாபுரி கோப்பாண்டவரின் ரோமாபுரியாக மாறி அதன் கிறிஸ்தவ பாரம்பரியங்களினால் கட்டப்பட்டிருந்தது. அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரு பாகத்துடன் ரோமாபுரியில் இருந்த மூடநம்பிக்கைகளை ஒன்றாக இணைத்து ஸ்திரீகளின் வழிபாடு மற்றும் அந்த விதமான மற்ற காரியங்கள், கிறிஸ்துமஸ் நாட்கள், விடுமுறை நாட்கள், பரிசுத்த நாட்கள், இன்னும் மற்ற காரியங்கள், அது அவிழ்த்துவிட முடியாதபடி அந்த பாரம்பரியத்தினால் கட்டப்பட்டிருந்தது. ஏனெனில் அது கிறிஸ்தவ கொள்கைகளுக்கு விரோதமாயிருந்தது. அதே தேவனற்ற அஞ்ஞான ஆவி எசேக்கியேல் இன்னும் மற்றவர் உரைத்த தீர்க்க தரிசனங்களின்படி அது உலகில் உள்ள தேசங்களை அந்த ஆவி பிடித்துக் கொண்டது. அந்த ஆவியை குறித்து ஒன்றுமே அறியாத யூதர்களின் மேல் அவைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அதுதான் அந்த முத்திரையின் கீழ் மறைந்துள்ள உங்களுடைய ரகசியங்களாய் உள்ளன. புரிகிறதா? இதை கவனியுங்கள். நாம் அதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த எக்காலத்தை, இங்கே இந்த கடைசி எக்காலத்தை என்ன சம்பவிக்கிறது உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். அங்குதான் காரியமே உள்ளது. இந்த எக்காலங்கள் யூதர்கள் மேல் அவிழ்த்து விடப்படுகின்றன. உங்களால் காண முடியவில்லையா? புறஜாதிகள் மேல் அல்ல. முத்திரைகள் திறக்கப்படும் போது புறஜாதி முத்திரிக்கப்படுகிறாள். காலம் முடிவு பெறுகிறது. சபை அழைக்கப்படுகிறது. அன்று நாள் நான் கண்ட தரிசனம் உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அதை குறித்த முன்காட்சி நினைவிருக்கிறதா? கடந்த ஞாயிற்கு முந்தின ஞாயிறு எத்தனை பேருக்கு ஞாபகம் உள்ளது? அது அப்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்த்தோம். சபை என்று அழைக்கப்படும் அந்த அழுக்கடைந்த அசுத்தமான கூட்டம் வருவதை கண்டேன். மிகவும் ஆபாசமானது. பிறகு ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் மனவாட்டி அவர்களுடைய தேசத்து உடைகளை அணிந்து கொண்டு பரிபூர்ணமாய் கர்த்தருக்கு முன்பாக நடந்தனர். நீங்கள் கவனிப்பீர்களானால் ஒரு நேரம் வரும், ஒரு சமயம் அவர்கள் உபத்திரவ காலத்துக்கு முன்பு சபை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று நினைத்தேனே, எடுத்துக் கொள்ளப்படுதல் ஒன்று இருக்கும் என்று நான் நினைத்தேன் என்று கூறுவார்கள். அப்பொழுது அது ஏற்கனவே நடந்துவிட்டது, அதை நீங்கள் அறியவில்லை என்று கூறப்படும். அப்படித்தான் அவர் ஒருமுறை யோவான் ஸ்நானனை குறித்து கூறினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் எலியா முந்தி வர வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் வேதபாரகர் சொல்லுகிறார்களே என்று கேட்டனர். அதற்கு அவன் வந்தாயிற்று என்றார். சீஷர்களும் கூட அதை அறியவில்லை. அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். எடுத்துக் கொள்ளப்படுதல் அதே விதமாகவே இருக்கும். நினையாத மணி வேளையில் அவர் அப்படி செய்வதாக வாக்களித்துள்ளார். எலியாவை அப்படி காண்பிப்பதாக அவர் வாக்களிக்கவில்லை. ஆனால் மனவாட்டியை அந்த விதமாக எடுத்துக் கொள்ளப் போவதாக அவர் வாக்களித்துள்ளார். நீங்கள் நினையாத நாழிகையிலே ஒரு இமைப்போடுதலே எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழும். அப்பொழுது நீங்கள் விடப்படுவீர்கள். அதுதான் அந்த நேரம். 2000 ஆண்டுகளாக இந்த ஆவி ரோம மக்களின் மூலம், ரோம சபையின் மூலம் கிரியை செய்ய முடியவில்லை. ஆனால் அதே ஆவி முதலில் ரோமாபுரியில் இருந்த சர்வாதிகாரி முசோலினியின் மேல் வந்தது. உங்களுக்கு தெரியும், 5 நடக்கப்போகும் 7 சம்பவங்களை குறித்து அவர் 1933 எனக்கு காண்பித்தது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவைகளில் 5 ஏற்கனவே நிகழ்ந்து விட்டன. வேத பண்டிதர் லீவேயில் அதை குறித்து ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார். பாருங்கள், 5 சம்பவங்கள் பரிபூர்ணமாக நிகழ்ந்து விட்டன. இன்னும் 2 சம்பவங்களே நிகழ வேண்டும். அவருடைய வருகைக்கு முன்பு இவை நிகழ வேண்டும் என்று அவர் கூறினார். இதோ நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். 6 சம்பவம் நிகழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது போல் தோன்றுகிறது. பாருங்கள், பரிபூர்ணமாக அப்படியே யுத்தங்கள் போன்றவை கூட அவை எப்படி நடக்கும் என்று கூறப்பட்டதோ அது ஒரு அணுவும் பிசகாமல் அப்படியே நடந்தது. ஒரு முறை கூட அது தவறவில்லை. சபையோரே கவனியுங்கள், நாம் ஒவ்வொரு மணி நேரமும் கணக்கெடுத்து பார்க்க வேண்டியதாய் உள்ளது. நாம் எங்குள்ளோம் என்று நமக்கு தெரியாது. மிக அருகாமையில்
He loosed upon under that sixth seal these two.
அவை அவிழ்த்து விடப்படுகின்றன. ஆறாம் முத்திரையின் கீழ் இருந்த 20 கோடி பிசாசின் ஆவிகள் ரோமாபுரி, ஜெர்மனியில் தொடங்கி ஹிட்லர், கவனியுங்கள், அவர்கள் ராஜாக்களைப் போல் அதிகாரம் பெற்றிருந்தனர். ஆனால் முடிசூட்டப்படவில்லை என்று வேதம் கூறுகின்றது. சர்வாதிகாரி முடிசூட்டப்பட்ட ராஜாவல்ல, அவன் ராஜாவைப் போல் அதிகாரம் பெறுகிறான். ஒன்றை கூற தேவனுடைய ஆவி என்னில் இப்பொழுது அசைபாடுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி கூறுவதென்றோ அல்லது என்ன கூறுவதென்றோ எனக்கு தெரியவில்லை. அதை கூறாமல் விட்டுவிடுவது நல்லது. கவனியுங்கள், 20 கோடி பிசாசுகள் யூதர்கள் மேல் அவிழ்த்து விடப்பட்டனர். அவர்கள் அவர்களை சுட்டரித்தனர், அவர்களுடைய தொழுமரத்தில் தூக்கி கொலை செய்தனர், அவர்களுடைய இரத்த குழாய்களில் வாயுவை பாய்ச்சினர், அவர்களை கொல்வதற்கு வாயு இல்லாதவரைக்கும் அவ்வாறு செய்தனர், தோட்டாக்கள் தீரும் வரைக்கும் அவர்களை சுட்டு கொலை செய்தனர், அவர்களால் முடிந்த அனைத்தும் செய்தனர், அவர்களுடைய உடல்களை சுட்டரித்தனர், அவர்களை வேலைகளில் தொங்கவிட்டனர், பிள்ளைகளையும் குற்றமற்றவர்களையும் கொன்றனர். அவர்கள் யூதர்கள் என்னும் காரணத்தால் அவ்விதமாக கொலை செய்யப்பட்டனர். ஆனால் அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அங்கியை தருவதாக தேவன் வாக்களித்துள்ளார். நாம் காண வேண்டும் என்பதற்காக அவருடைய கிருபை அவர்களை குருடாக்கி போட்டது. அந்த 7-ஆம் முத்திரை இன்னும் திறக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அது அவருடைய வருகையாய் உள்ளது. அவர்கள் இன்னும் அதன் கீழ் இருக்கையில் அவர் யோவானுக்கு காண்பித்தது போல நமக்கு முன்னதாக அந்த காட்சியை காண்பித்தார். அவர் அவரையும் மேலே கொண்டு சென்றார். ஒரு முறை கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த போது பேதுரு, உமது மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற இவன் காரியம் என்ன என்று கேட்டான். அவர், நான் வருமளவும் இவனுக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்றார். பாருங்கள், அதுவரை அவர் இருக்கவில்லை. ஆனால் அவர் அவனை மேலே கொண்டு சென்று இவர் வரும் வரைக்கும் நடக்கவிருக்கும் சம்பவங்களை அவனுக்கு காண்பித்தார். அவனுக்கு முழு திட்டத்தையும் காண்பித்தார். கவனியுங்கள், இயற்கை வல்லமை, இயற்கை தேசமாகிய இஸ்ரவேல் மீது அவிழ்த்து விடப்பட்டது என்பதை இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். அதை செய்தது எது? அது சென்று யுத்தம் செய்து கொலை செய்து துன்புறுத்தியது. இப்பொழுது இந்த மார்க்க சம்பந்தமான ஆதிக்கத்தில் நான் தேவன் உங்கள் கண்களை திறப்பார் என்று நான் நம்புகிறேன். காரணம், இது இந்த சபைக்கு பேசப்படுவது மாத்திரமல்ல என்பதை தெளிவாக அறிந்துள்ளேன். இந்த ஒலிநாடா உலகம் முழுவதும் செல்கிறது. நான் யாருடைய மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. ஆனால் சத்தியத்தை மாத்திரம் உங்களிடம் கூற விரும்புகிறேன். மத சம்பந்தமான ஆதிக்கம் பழைய அஞ்ஞான ரோமாபுரியிலிருந்து புதுப்பிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட ஒன்று. அது யூதர்களை துன்புறுத்தியது. அது எப்பொழுதுமே அவர்களுடைய சத்துரு. ரோமாபுரி பற்கள் கொண்ட சிங்கமாக ஜனங்களை மிதித்து அடித்து போடுவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ரோமாபுரி எப்பொழுதுமே தேவனுடைய சத்துருவாய் இருந்து வருகிறது. உலகிலிருந்து சர்வாதிகாரிகள் அதே ஆவியை கொண்டவர்களாய் யூதர்கள் மேல் பாய்ந்தனர். ஏனெனில் அந்த மார்க்க சம்பந்தமான முறை அப்போதும் இருந்தது. இப்பொழுது அது அவிழ்த்து விடப்பட்டது. அது என்ன செய்தது? அவன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி இச்சகம் பேசுகிறவனாக வருவான் என்று அவர் கூறியுள்ளார். அவன் என்ன செய்து விட்டான்? அவன் புராட்டஸ்டன்ட்களை உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு வந்து விட்டான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருவர் மேலும் அமர்ந்து மற்றவர்களுக்கு நேர்ந்தது போல் அவர்களை அடிக்கும்படிக்கு கொண்டு செல்கிறது. இது மனவாட்டியை அழைக்கும் நேரத்தில் நடக்கிறது. எப்படி? மார்க்க சம்பந்தமான சபையின் ஆவிக்குள் அவர்கள் செல்கின்றனர். அது யார் மேல் அவிழ்த்து விடப்படுகிறது? ஸ்தாபனங்களின் மேல் அல்ல, மனவாட்டியின் மேல். ஆனால் இங்கே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனவாட்டி அந்த காலத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாள். வேதம் அப்படித்தான் கூறுகிறது. சபை பிரவேசிக்கும், ஆனால் மனவாட்டி பிரவேசிக்க மாட்டாள். உங்களால் அதை காண முடியவில்லையா ஊழியக்காரர்களே? உங்களால் அதை காண முடியவில்லையா சகோதரர்களே? சபை அதனுடைய பரிபூர்ணப்படுத்தலுக்காக உபத்திரவத்துக்குள் செல்ல வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்த மனவாட்டியை பரிபூர்ணப்படுத்துகிறது. மனைவியை தெரிந்து கொள்ளும் ஒரு மனிதன் அவளுக்கு நிறைய தண்டனையை கொடுப்பதில்லை. அவள் ஏற்கனவே அவரிடம் கிருபையை கூட பெற்றிருக்கிறாள். அவள் அவரிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாள். அவன் அவளை நிச்சயிக்கிறான். ஏதாகிலும் நடந்தால் அவள் தவறு செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இருந்தும் அவளை விலக்கிவிடுகிறான். அவனுடைய கிருபை அவள் மேல் அவ்வளவு அதிகமாக பெருகியுள்ளது. அவ்வாறே தேவனுடைய கிருபையும் மனவாட்டியின் மேல் அவ்வளவு அதிகமாக பெருகியிருக்கும். நாம் அபாத்திரமான சிருஷ்டிகள். நமக்கு நரகம் மாத்திரமே தகுதியாயுள்ளது. ஆனால் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. பாருங்கள், எவ்வளவு பேர் இழக்கப்பட்ட நிலையிலும் குருடாகவும் உள்ளனர். நாம் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் எத்தனை பாவிகள் உலகில் இருந்தனர்? தேவனை ஒரு நோக்கத்துக்காக ரட்சித்தார். அவருடைய சித்தத்தினால் அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற தீர்மானித்துள்ளேன். மற்றது எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் அதை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் நான் சபைகளையும் அவைகளின் பகட்டையும், அவை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்து அவைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக் கொள்வதையும், ஆனால் அவை நிர்பாக்கியம் உள்ளவர்களாகவும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாகவும் குருடாகவும் இருப்பதையும், அவை உங்கள் தோள்களின் மேல் தட்டி கொடுத்து நீங்கள் அவைகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று கூறுவதையும் காண்கிறோம். நான் ஒரு நோக்கத்துக்காக பிறந்தேன். அதாவது அந்த காரியத்தை கடிந்து கொண்டு வெளியே அழைக்க வேண்டும். இதையே நான் செய்கிறேன். ஞாபகம் கொள்ளுங்கள், இயேசு உலகில் வந்தபோது ஜனங்களில் 100ல் ஒரு பாகம் கூட அவர் இங்கிருந்ததை அறியவில்லை. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பெற்றுக் கொள்ள வந்தார். அவர் என் பிதாவுடன் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் என கொடுக்கிற யாவும் இறந்த காலம் என்னிடத்தில் வரும் என்றார். அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள், அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள். கவனியுங்கள், மார்க்க சம்பந்தமான ஆவி அவிழ்த்து விடப்படுது. யுத்தத்துக்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து மார்க்க சம்பந்தமான ஆவி அவிழ்த்து விடப்படுகிறது. எதன் கீழ்? 7 முத்திரை. யூதனுக்கு 7 காலம். சந்திரன் அந்தகாரப்படுவதை கவனியுங்கள். எதன் கீழ்? அது வரையப்பட்டுள்ளதை பார்த்தீர்களா? மனுஷகுமாரன் சபையை விட்டு துரத்தப்படுகிறார். அது என்ன? மார்க்க சம்பந்தமான குழுவுடன் சேர்ந்து கொள்ளுதல், உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்துடன் சேர்ந்து கொள்ளுதல், அந்த ஐக்கியத்தின் அசைவு அது ஒவ்வொரு மனிதனையும் எடுத்துக் கொள்கிறது. அது எந்த நோக்கத்திற்காக நிற்கிறது? காரணம் என்னவெனில், நீங்கள் உங்கள் சுவிசேஷ போதகங்கள் ஆகிய அனைத்தையும் கைவிட வேண்டும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியுமா? அவர்களால் முடியாது, அவர்களால் முடியாது என்பதாக இயேசு கூறியுள்ளார். மெத்தோடிஸ்ட் சபையும் பாப்டிஸ்ட் சபையும் எப்படி ஒருமித்து நடந்து போக முடியும்? கிறிஸ்தவின் சபை எவ்வாறு பிரஸ்பிட்டேரியனுடன் நடந்து போக முடியும்? கத்தோலிக்கர் எப்படி புராட்டஸ்டன்டுகளுடன் நடந்து போக முடியும்? எப்படி புராட்டஸ்டன்டுகளோடு நடந்து போக முடியும்? ஆனால் மனவாட்டி வார்த்தையுடன் நடந்து செல்ல முடியும். வார்த்தை கிறிஸ்து, அது இசைந்திருக்க வேண்டும். அது மார்க்க சம்பந்தமான முறை அல்ல, அது வார்த்தை. நீங்கள் வார்த்தையுடன் இசைந்திருந்தால் வார்த்தையுடன் நடந்து போக முடியும். இயேசு அவ்வாறு கூறியுள்ளார், எனவே அதுவே சரியாயுள்ளது. கவனியுங்கள், அதோ அவள் இப்பொழுது அங்கிருக்கிறாள். இந்த தளர்ந்த முனைகளை எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வர அவள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறாள். ஓ, அதனால் வித்தியாசம் ஒன்றுமில்லை. அப்படித்தான் சாத்தான் ஏவாளிடம், அதனால் வித்தியாசம் ஒன்றுமில்லை, அது பரவாயில்லை, நிச்சயமாக தேவன் நல்ல தேவன், அவர் நம் எல்லோரையும் நேசிக்கிறார் என்று கூறினான். அவர் அப்படி செய்வதில்லை. தேவன் நல்ல தேவன் என்பதை குறித்து நீங்கள் அதிகம் கேட்டிருக்கிறீர்கள். அவர் நல்ல தேவன் தான். ஆனால் அவர் நல்லவராய் இருப்பதால் நீதி உள்ளவராய் இருக்க வேண்டும். நீதி இல்லாமல் நன்மை எதுவும் இல்லை. தண்டனை அளிக்கும் பிரமாணம் இல்லாமல், அபராதம் இல்லாமல் நீதி இருக்க முடியாது. எனவே நாம் அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த இயற்கைக்கு மேம்பட்ட பிசாசுகளை வேகமாக பார்ப்போம்.
Under the auspices of a united nation.
ஐக்கிய நாடுகளின் ஆதரவில் கிழக்கு மேற்கு நாடுகள் ஒன்றாக சேர்ந்துள்ளன. தானியேல் கண்ட சொரூபத்தின் வலது இடது பாதங்களைப் போல அவை எவ்வாறு இணங்காமல் ஒன்றோடு ஒன்று அளவாமல்
இருந்தன.
ஹைசன் அவர் என்னும் சொல்லுக்கு இரும்பு என்று அர்த்தம். குருசேவ் என்றால் களிமண் என்று அர்த்தம். அவர் தன்னுடைய காலணியை கடற்றி மேசையின் மேல் அடித்தார். ஐக்கிய நாடுகளின் சங்கம் இல்லை, ஐநா, குருசேவ் ஐக்கிய நாடுகளின் சபையில் அப்படி செய்தார். ஓ என்னே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் சபையும் அதன் நிலையும். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், மனவாட்டி தன்னை ஆயத்தமணினாள். இன்னும் நீண்ட காலம் இல்லை, சற்று பொறுத்திருங்கள். அதற்கு நீண்ட காலம் ஆகாது. அது எப்பொழுது என்று எனக்கு தெரியாது, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் அது அருகாமையில் உள்ளது என்று நாம் அறிவோம். மத சம்பந்தமானதை கவனியுங்கள், இயற்கையில் நடந்தவைகள் அது யூதர்களுக்கு என்ன செய்தது என்று கவனியுங்கள். அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு வந்த ஜனமாயிருந்தனர். எத்தனை சபை எழுமின போதிலும் கிறிஸ்துவை காணக்கூடாதவாறு அவர்கள் குருடாக்கப்பட்டு பிரமாணங்களை கை கொண்டு வந்தனர். தேவன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கீகரித்தார். ஏனெனில் அவர்கள் ரத்த சாட்சிகளாக மறித்தனர். பாருங்கள், அவர்கள் நமது நிமித்தம் குருடாக்கப்பட்டனர். இப்பொழுது இங்கு வேதத்தை தவிர வேற ஒன்றையுமே அறியாத சபை உள்ளது. மார்க்க சம்பந்தமான முறைகள், ஸ்தாபனங்கள் ஆகியவைகளை குறித்து அவர்கள் ஒன்றுமே அறியார்கள். இவை அனைத்தும் அவர்களுக்கு அந்நிய காரியமாக உள்ளது. அவர்கள் அவரை மாத்திரமே அறிந்துள்ளனர். இன்று ஜனங்கள் மரூப மலையின் மேல் இருந்த பேதுருவையும் மற்றவர்களையும் போல் உள்ளனர். இயற்கைக்கு மேம்பட்ட சம்பவத்தை அவர்கள் மரூப மலையின் மேல் கண்டபோது அவர்கள் உற்சாகம் அடைந்து, ஒருவன் நாம் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சபையும் மோசேக்கு ஒரு சபையும் கட்டுவோம் என்றான். அந்த விதமாகத்தான் ஜனங்கள் பெந்தேகோஸ்தையினர் செய்தனர். அவர்கள் நாம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்னும் ஒரு சபையையும், ஒருவர் சர்ச் ஆஃப் காட் என்னும் சபையும் நிறுவுவோம், ஒருவர் ஒருத்துவம் ஒருவர் இருத்துவம் போன்றவர்கள் ஏற்படுத்திக் கொள்வோம்
என்றனர்.
ஆனால் அவன் பேசிக் கொண்டிருக்கையில், எகோவா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரே வார்த்தை, இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். புரிகிறதா? அவர் வார்த்தையாயிருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேரத்தில் மார்க்க சம்பந்தமான ஆவிகள் அவைகள் ஒன்று சேர்ந்து கொல்லப்படுவதற்காக அவைகளை கொண்டு செல்கின்றன. இப்பொழுது இந்த தேசத்தில் அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஸ்தாபனத்துடன் சேராமற் போனால் இந்த சபைகள் எல்லாம் மூடப்பட வேண்டும். அது ஒரு ஐக்கியம், அது மிருகத்தின் முத்திரையைப் போல அது உங்களை தள்ளி வைத்துவிடும். மிருகம் என்றால் என்னவென்று இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? அது ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, மார்க்க சம்பந்தமான வல்லமை. இயேசு அது உண்மையானதைப் போல இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும் என்று கூறியுள்ளார். ஆனால் நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அந்த நாளில் நமக்கு ஒன்றை தருவதாக அவர் வாக்களித்துள்ளார். அதுதான் வார்த்தையையும், அதை நமக்கு வெளிப்படுத்தி தர கிறிஸ்துவுமே. அவை கண்கள் காணக்கூடாது, ஏற்கனவே பிசாசுகள். ஆனால் அவை என்ன செய்கின்றன என்பதை உங்களால் காண முடியும். பாருங்கள், கவனியுங்கள், அந்த கூட்டம் குதிரையின் மேல் சவாரி செய்து கொண்டு தங்களுடன் இணங்காதவர்களை மிதித்து போட ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் வேறொரு கூட்டம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கழித்து வெளிப்படுத்தல் 19. அங்குதான் அடுத்த முறையாக சபையை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். அவள் மற்ற குதிரைகளை போன்ற குதிரைகள் மேல் வரவில்லை. ஆனால் வேதம், அவர் வெள்ளை குதிரையின் மேல் வந்தார், பரலோகத்தின் சேனைகள் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று உரைத்துள்ளது. சரியா? இந்த கூட்டம் 2000 ஆண்டுகளாக ஐபிராத்து நதி அண்டையில் 2000 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த போது சபையும் ஏறக்குறைய 2000 ஆண்டு காலமாக சபை காலங்களில் இரத்த சாட்சிகளை கொண்டு பரிசுத்த ஆவியை கட்டி வைத்திருந்தது. ஆனால் இது ஐபிராத்து நதி அண்டை கட்டி வைக்கப்படவில்லை. ஆனால் கோட்பாடுகள், கொள்கைகள் ஆகிய வாசல்களில் கட்டி வைக்கப்பட்டு மனிதனால் உண்டாக்கப்பட்ட முறைகளின் காரணமாக பரிசுத்த ஆவி சபையில் கிரியை செய்ய முடியாமல் போயிற்று. ஆனால் அவள் விடுதலையாக போகிறாள், அவள் மறுபடியும் வரப்போகிறாள். அப்படித்தான் வேதம் கூறியுள்ளது. இவ்விருவரும் போர்க்களத்தில் சந்திக்கப் போகின்றனர். அதிகாலையின் மகனாகிய விடுவெளியாகிய லூசிபரும் மிகாவேலும் துவக்கத்தில் நடந்தது போலவே அவை 2000 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்தன. ஏறக்குறைய 2000 ஆண்டுகள், சரியாக 2000 ஆண்டுகள் அல்ல. ஏனெனில் ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தனர். தீத்து கிபி 96 ஆண்டு வரைக்கும் அவர்கள் யூதர்களை கொன்றனர். ரோமர்கள் யூதர்களை கொன்றது யார்? தீத்து யார்? அவர் ரோம தளபதி. ரத்தம் வாசல் வரைக்கும் பெருக்கெடுத்து ஓடினது. ஓ, பெண்கள் குழந்தைகள் அனைவருமே கொல்லப்பட்டனர். அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று எசேக்கியேல் 9 கூறவில்லையா? நீ நகரமெங்கும் உருவ போய் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு, பரிசுத்தாவி. பின்பு கட்டப்பட்டிருந்த சங்கரிக்கும் மனிதர்கள் வந்து அவர்கள் புறப்படும் நேரம் வரைக்கும் அவர்களை பிடித்து வைத்திருந்து அங்கிருந்து அனைவரையும் வெட்டி போட்டார்கள். வாலிபஸ்திரிகள், பெண்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரும், அவர்கள் யாவருமே கொல்லப்பட்டனர். சரியாக, இதோ இது மீண்டும் அது மறுபடியும் நடக்கிறது. மார்க்க சம்பந்தமான முறையில் புறப்பட்டு வந்து தேவனிடப்படும் அனைத்தையும் மிதித்து அடித்து போடுகிறது. ஓ, அவர்கள் தங்கள் முறைகளையும் நிறுவனங்களையும் ஸ்தாபனங்களையும் கொண்டுள்ளனர். ஆனால் அதற்கும் வேதத்துக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவர்கள் அதை விசுவாசிப்பதில்லை என்று உங்களிடம் உடனே கூறிவிடுவார்கள். ஆமையா, அவர்கள் சபை கூறுவதையே கூற வேண்டும் என்கின்றனர். இதுவே தேவன் கூறுவதாய் உள்ளதே, அதுவே வார்த்தை. மனமாட்டி வார்த்தையுடன் இருக்கிறார் அவர்கள், ஒன்றாயிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஒன்றாயிருக்க முடியும்? இங்கு எழுதப்பட்டுள்ள வார்த்தை உங்களுக்குள் வரும்போது நீங்களும் வார்த்தையும் ஒன்றாகி விடுகிறீர்கள். அதைத்தான் அவர் வாக்களித்துள்ளார். இவ்வாறு அதன் பின்னர் இது வியாக்கியானிக்கிறது. தேவனுக்கு ஒரு வியாக்கியானி அவசியமில்லை. அவர்கள், பாருங்கள், நாங்கள் இதை இவ்வாறு அர்த்தப்படுத்துகிறோம் என்கின்றனர். உங்கள் சொந்த வழியில் வியாக்கியானம் செய்து அர்த்தப்படுத்த உங்களுக்கு உரிமை இல்லை. தேவன் தமது சொந்த வியாக்கியானத்தை அளிக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று தேவன் கூறின போது வெளிச்சம் உண்டானது. அதை வியாக்கியானிக்கிறது யார்? ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆவாள் என்று அவர் கூறினார். அவ்வாறே அவள் கர்ப்பவதியானாள். அதற்கு வியாக்கியான யாரும் அவசியமில்லை. அது ஏற்கனவே வியாக்கியானம் செய்யப்பட்டு விட்டது. இந்த நாளில் இவையாவும் நிகழும் என்று தேவன் கூறினார். அவை அப்படியே நிகழ்கின்றன. அதற்கு வியாக்கியானம் அவசியமில்லை. அது தானாகவே வியாக்கியானம் செய்து கொள்கிறது. ஓ, என்ன வெளிப்படுத்தல் 9:1-5 எக்காலத்தின் கீழ் அவர்களுடைய ராஜா. கவனியுங்கள், இப்பொழுது வெளிப்படுத்தல் 9:1. 20 கோடி குதிரைகளை கொண்ட மகத்தான கூட்டத்தின் ராஜா. அவர்களுக்கு ஒரு ராஜா இருந்தால் நீங்கள் கவனிப்பீர்களானால், அவன் வானத்திலிருந்து பூமி மேல் விழுந்த ஒரு நட்சத்திரம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாகிய லூசிபரே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஓ, வேத பண்டிதர் ஸ்மித் அதை குறித்து எப்படி குழப்பமுற்றார் என்று தெரியவில்லை. ஆனால் பரவாயில்லை, பாருங்கள், அது அவருடைய காலத்தில் வெளிப்பட வேண்டியது அல்ல. பாருங்கள், சரி, பாதாள குழி, அவர்களுடைய ராஜா பாதாள குழியின் ராஜா. வெளிப்படுத்தல் 17:8, நான் ஏதோ ஒன்று இங்கு எழுதி வைத்துள்ளேன், அதை நான் படிக்கப் போகிறேன். இங்கு வெளிப்படுத்தல் 17:8 என்று எழுதி வைத்துள்ளதை காண்கிறேன். அது என்ன கூறுகிறது என்று நான் பார்க்க விரும்புகிறேன். ஏனெனில் இந்த அடுத்த 17:8 எப்படி இணைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்த பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். பாருங்கள், இருந்ததும் ஒரு போப்பாண்டவர் மரித்து வேறொருவர் சிங்காசனம் ஏறுகிறார். இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதும் இராமற் போனதும் இனி இருப்பதுமான மிருகம், அதன் ஒழுங்கு மாறுவதில்லை. போப்பாண்டவர் அதே காரியம்தான். எல்லாமே அதே முறையில் செல்ல வேண்டும். அது எங்கிருந்து வரும்? பாதாளத்தில் இருந்து. இவைகளின் தலைவன் பாதாளத்தை சேர்ந்தவன் என்று வேதம் எங்கு கூறியுள்ளது. அவன் அவைகளின் ராஜா. அவன் 3 கிரீடங்களோடு அமர்ந்து புராட்டஸ்டன்ட்களை தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறான். ஒரு லுத்தரன் குருவானவர் இல்லை, ஒரு லுத்தரன் போதகர் அந்தருணாளனிடம் நான் ஏன் ஒரு கடுத்துப்பட்டை அணிகிறேன் என்று ஜனங்கள் கேட்கின்றனர். அவர்கள் எப்படி கூற முடியும்? நீர் அங்கிருந்தீரா? ஆம். அது கேலித்தனமாய் உள்ளதல்லவா? எனக்கு வாந்தி பண்ண வேண்டும் போல் ஆகிவிட்டது. நான் மேடை விட்டு நடந்து சென்றேன். அவர்கள் ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது என்றனர். லூத்தர், மார்ட்டின் லூத்தர் இதை கேட்டிருந்தார், அவர் கல்லறையில் புரண்டு நீங்கள் மாய்மாலக்காரர்கள், நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்று கூறுவார் பாருங்கள். ஆனால் அது இப்பொழுது எங்கு வந்துள்ளது என்று தெரியுமா? ஒரு வெற்றிமையும் இல்லை, வேற்றுமை உண்டு. தனிப்பட்ட நபர்களிடையேயும் வேற்றுமை உண்டு. தேவன் பர்னபாவையும் பவுலையும் எனக்காக பிரித்து விடுங்கள் என்றார். அது உண்மை. ஊழியத்திற்காக பிரித்தல். தேவன் பிரிப்பவர், ஒன்று கலப்பவர் அல்ல. ஒரு பிரித்தல். இன்று சபையானது நீச்சல் உடைகள், குட்டைக்கால் சட்டைகள் போன்றவர்களை அணிந்து வெளியே செல்வதற்கு அனுமதிக்கும் சமுதாயத்துடன் ஒத்துப்போகும் ஒருவரையே விரும்புகிறது. ஆனால் தேவனோ எனக்காக பிரித்து விடுங்கள் என்கிறார். உங்களை உலகத்தினின்று வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல். அவர்களுடைய ராஜா பாதாளத்திலிருந்து வந்தவன் என்றும் அவன் நாசப்படைவான் என்றும் நாம் காண்கிறோம். உள்ளே சென்று வெளியே வந்து, உள்ளே சென்று வெளியே வந்து. கவனியுங்கள், நாம் கூற முயன்று கொண்டிருப்பதுடன் லேவியராகவும் 23 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள வார்த்தையுடைய வரிசை கிரமம் எவ்வளவு பரிபூர்ணமாக பொருந்துகிறது. இந்த ஒழுங்கை இப்பொழுது காண்கிறோம். இப்பொழுது நாம் கவனிக்கிறோம். நாம் வேதாகமத்தை சற்று திருப்பி அதை சற்று நேரம் படிப்போம். பிரசங்கியில் கவனியுங்கள், இப்பொழுது லேவியராகமும் 23 அதிகாரம். இதை நாம் புரிந்து கொள்ளாமல் தவற விட்டுவிட விரும்பவில்லை. கர்த்தர் அதை நமக்காக எப்படி எழுதி வைத்திருக்கிறாரோ அவ்வாறே அதை புரிந்து கொள்ள நாம் விரும்புகிறோம். லேவியராகமத்தை நான் யாத்ராகமத்தில் நிச்சயமாக காண முடியாது. காண முடியுமா? சரி, இப்பொழுது லேவியராகவும் பின்னும் கர்த்தர், 23 வசனம், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாயிருப்பதாக. பாருங்கள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகனபலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு தகனபலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது கவனியுங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும். பாருங்கள், பாவ நிவர்த்தி பின்தொடர்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், எக்கால சத்தத்துக்கு பின்பு பாவ நிவர்த்தி பின்தொடர்ந்தது. பாருங்கள் எவ்வளவு அழகாக அமைந்துள்ளது. பாருங்கள், பாவ நிவர்த்தி நாள் எக்கால சத்தத்துக்கு பின்பு வந்தது. இப்பொழுது 50ஆம் நாட்களின் எக்காலங்கள், பெந்தேகோஸ்தே என்று நமக்கு எக்காலம் உதப்பட்டதற்கு அடையாளமாய் உள்ளது. அது 50 நாட்கள். இப்பொழுது 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 இதற்கு பின் யூதர்கள் அதை புறக்கணித்தனர். இப்பொழுது அவர்களை பாவ நிவர்த்திக்கு மறுபடியும் அடைக்க எக்காலம் முழங்குகிறது. பாருங்கள், அவர்கள் புறக்கணித்த அந்த பாவ நிவர்த்திக்கு நமது கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் புறக்கணித்தனர். அவர்களுடைய கண்கள் மூடப்பட்டன. இந்த காலத்தில் முத்திரைகள் திறக்கப்பட்டு எக்காலங்கள் முழங்கின. இப்பொழுது மேசியா வருவதற்கு முன்பு எக்காலங்கள் முழங்குகின்றன. ஏனெனில் அவர்கள் பாலஸ்தீனாவில் இருக்க வேண்டும். அவர்களை எகிப்திலிருந்து வெளியே துரத்த தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டியதாயிற்று என்பதை நீங்கள் ஞாபகம் கொள்ளுங்கள். அவர்களை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அனுப்புவதற்காக தேவன் ஸ்டாலின், முசோலினி ஆகியோரின் இருதயங்களை கடினப்படுத்தினார். அங்குதான் 144,000 பேர் இருக்க வேண்டும். இப்பொழுது முதன்முறையாக 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு, 2500 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் ஒரு நாடாக தன் சொந்த கொடியையும் சொந்த ராணுவத்தையும் கொண்டுள்ளது. அது ஐக்கிய நாடுகளின் சபையில் சேர்க்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக அப்படி உள்ளது. பூமியில் பறந்த மிக பழமையான கொடி இப்பொழுது மீண்டும் பறக்கிறது. தாவீதின் 6 முனை நட்சத்திரம். அவர் அந்த கொடியை கடைசி நாட்களில், அவள் திரும்பி வந்த பிறகு உயர்த்துவதாக வாக்களித்துள்ளார். நாம் முடிவில் இருக்கிறோம், அதில் சந்தேகமில்லை. நாம் இங்கு அடைந்துள்ளோம். இப்பொழுது கவனியுங்கள், வேகமாக பார்ப்போம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம், 7ஆம் எக்காலத்தின் கீழ் அவர்களுடைய ராஜா பாதாளத்தில் இருந்து வந்தவன் லேவியராகவும் அதன் அர்த்தம் வார்த்தையுடன் எவ்வளவு பரிபூர்ணமாக அமைந்துள்ளது. ஏனெனில் பாருங்கள், பெந்தேகோஸ்தே யூபிலியை தொடர்ந்து உடனடியாக பாவநிவர்த்தி நாள் வருகிறது. பண்டிகையின் வரிசை கிரமம் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் பாவநிவர்த்தி நாளுக்கும் இடையே பாவநிவர்த்திக்காக எக்காலம் ஊதப்பட்டது. பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது நீண்ட காலம் இருந்தது. கவனியுங்கள், பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் பாவ நிவர்த்திக்காக அடைப்பதற்கு எக்காலங்கள் ஊதப்பட்டதற்கும் இடையே நீண்ட காலம் இருந்தது. எக்காலங்கள் ஊதப்படுவதற்கு நீண்ட காலம் இருந்தது. வெளிப்படையாக கூறினால், பெந்தேகோஸ்தே பண்டிகையிலிருந்து பாவ நிவர்த்தி பண்டிகை வரைக்கும் 50 நாட்கள். அது 50 நாட்களாக இருந்தது.
Now 50 days is exactly 7 Sabbaths.
50 நாட்கள் சரியாக 7 ஓய்வு நாட்கள்.
And 7 Sabbaths is the 7 ஓய்வு நாட்கள்.
7 சபை காலங்களாம், சபை காலங்கள். இது புரிகிறதா? பார்த்தீர்களா? பாருங்கள், இப்பொழுது யூதர்கள் குருடாக்கப்பட்டு பெந்தேகோஸ்தே முதற்பலன்கள் சபையின் மேல் ஊற்றப்பட்டுக் கொண்டிருந்த இவ்வளவு காலம் காத்துக் கொண்டிருந்தனர். நாம் இரத்த சாட்சிகளின் காலம், சீர்திருத்தக்காரன் காலம் வழியாக கடந்து வந்து இப்பொழுது வெளியே அழைக்கப்படும் காலத்தை அடைந்துள்ளோம். மூன்று பாகங்கள், அதே ஆவி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி போல் ஒருவரே. பாருங்கள், ஆனால் 7 சபை காலங்கள், 7 ஓய்வு நாட்கள். கதிர்கட்டை அசைவாட்டும் நாள் துவங்கி சரியாக 7 ஓய்வு நாட்கள் வரைக்கும் பெந்தேகோஸ்தே பண்டிகை. கதிர்கட்டை அசைவாட்டுதல், பின்பு பெந்தேகோஸ்தே யூபிலி, அதன் பிறகு யூபிலியிலிருந்து பாவநிமித்த நாள் வரைக்கும் 7 ஓய்வு நாட்கள், 50 நாட்கள். 50 நாட்களின் முடிவில் பாவநிமித்த செய்யப்படுகிறது. உங்களுக்கு இது புரிகிறதா? இப்பொழுது இது ஒரு மாதிரியாக இருந்து வருகிறது. அதாவது சபை, இது சபையில் அவர் தம்மை தேவனுடைய குமாரனாக பெந்தேகோஸ்தே காலத்திலும் வழி வழியாக வந்த காலங்களிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் தம்மை சபைக்கு வெளிப்படுத்தி வந்ததற்கு உதாரணமாய் உள்ளது. பாருங்கள், சிறிது சிறிதாக அதிகமாய் கொண்டே வந்தது. லூத்தரின் கீழ் நீதிமானாக்கப்படுதல், வெஸ்லியின் கீழ் பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இப்பொழுது வெளியே அழைக்கும் நேரம், ஆறாம் முத்திரை திறக்கப்படும் போது யூதர்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் தொடங்குகிறது. அதே சமயத்தில் சபைக்கு மார்க்க சம்பந்தமான உபத்திரவம் வருகிறது. ஏனெனில் மனவாட்டி ஏற்கனவே அழைக்கப்பட்டு விட்டாள். ஓய்வு நாட்கள் முடிவு பெற்று யூதர்கள் அழைக்கப்பட ஆயத்தமாய் உள்ளனர். எங்கே? பாவநிவர்த்தி பண்டிகைக்கு. ஓ சபையே, நீ அதை காணவில்லையா? பாவநிவர்த்தி பண்டிகைக்கு அழைக்கப்பட்டு என்னத்தை? பாவநிவர்த்தியை அடையாளம் கண்டுகொள்ள அவர்கள் இதுவரை செய்து வந்த கோழிக்குஞ்சுகள் வாத்துகள் போன்றவை இது ஒருபோதும் இராது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவாட்டு குட்டியே இஸ்ரவேல் அதை அறிந்து கொள்ளப் போகிறது. கவனியுங்கள், இங்கு ஒரு பெரிய காரியம் உள்ளது. பாருங்கள், ஓ என்னே, பரிசுத்தாவி ஸ்தாபனங்களால் 2000 ஆண்டு காலமாக கட்டப்பட்டிருந்தது. அப்படி கட்டப்பட்டிருந்தது என்று நாம் காண்கிறோம். இப்பொழுது ஓய்வு நாட்களை கவனியுங்கள், 7 ஓய்வு நாட்கள். அத்தனை காலங்களாக அவர்களால் வெளிவர முடியவில்லை. வேதம் ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல என்று கூறியுள்ளது. இயேசு எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேற வேண்டும் என்று கூறினார். அது சரியா? அப்படியானால் ஆமென் என்று கூறுங்கள். தீர்க்கதரிசியோ ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கூறினான். அது என்ன? கிழக்கில் பிரகாசித்த அதே சூரியன் மேற்கில் பிரகாசிக்கிறது. ஒவ்வொரு முறையும் சூரியன் எழும்பி கடந்து சென்று மறையும் போது அது உங்கள் வாழ்க்கையை பொருட்படுத்துகிறதாய் உள்ளது. சிறு குழந்தை பலவீனமாக காலையில் பிறக்கிறது. சுமார் 8 மணிக்கு அது பள்ளிக்கூடம் செல்கிறது. 11:30 மணிக்கு அது பள்ளிக்கூட படிப்பை முடித்து வெளியேறுகிறது. அப்போது பகலின் உஷ்ணம். 50 வயதில் அது அஸ்தமிக்க தொடங்குகிறது. 60, 70, 80, 90 வயதில் அது அஸ்தமித்து மரிக்கிறது. அடுத்த நாள் அது மீண்டும் உதயமாகி ஜீவன் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை காண்பிக்கிறது. கவனியுங்கள், நாகரிகம் சூரியனுடன் சென்றது. நாம் பெற்றுள்ள மிக பழமையான நாகரிகம் சீனாவே, அதை எவரும் அறிவர். பரிசுத்தாவி எங்கே விழுந்தது? கிழக்கத்திய மக்களின் மேல். சுவிசேஷம் சூரியனுடன் பிரயாணம் செய்துள்ளது. அது எங்கிருந்து வந்தது? கிழக்கில் இருந்து ஜெர்மனிக்கு, ஜெர்மனியில் இருந்து இங்கிலாந்துக்கு. கால்வாயை 3 முறை கடந்தது. மத்திய தரைக்கடலில் இருந்து ஜெர்மனிக்குள், ஜெர்மனியில் இருந்து கிழக்கில் இருந்து மத்திய தரை வழியாக ஜெர்மனிக்குள், ஜெர்மனியில் இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து இங்கிலாந்துக்குள், ஆங்கில கால்வாயிலிருந்து பசிபிக் இல்லை அட்லாண்டிக் கடல் வழியாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்குள். இப்பொழுது அது மேற்கு கடற்கரையில் உள்ளது. நாகரிகமோ நாடுகளை கடந்து கொண்டே வந்தது. நாகரிகம் பிரயாணம் செய்தது, சுவிசேஷம் அதனுடன் பிரயாணம் செய்தது. இப்பொழுது எல்லா அவிசுவாசிகளுமே மேற்கு கரையில் உள்ளனர். அலைகள் உயர எழும்புவது போல் அதை கூட்டியுள்ளது. ஆனால் தீர்க்கதரிசியோ சூரியன் இந்த நாளில் பிரகாசிக்காது என்றும், அது மந்தாரமான ஒரு நாளாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். அவர்களுக்கு ஒரு மலைநாடில் உள்ளது போல போதிய வெளிச்சம் உண்டாயிருந்தது. அவர்களால் சபைகளை சேர்த்துக் கொண்டு கத்தரை விசுவாசிப்பது போன்றவர்களை செய்ய முடிந்தது. ஆனால் அவன் சாயங்கால நேரத்தில் மேகங்கள் விலகிச் செல்லும், ஸ்தாபனங்கள் மங்கி போகும் என்றார். அதே சுவிசேஷம் அவர் லூக்கா 17:33 வாக்களித்துள்ளபடி மாம்சமான அதே வார்த்தை, அதே சுவிசேஷம், அதே காரியம் சாயங்கால நேரத்தில் நிழல்கள் தாழ்ந்து வரும்போது நிகழும். அதே சுவிசேஷம் கிழக்கத்திய மக்களிடையே முன்பு மாம்சத்தில் வாழ்ந்த அதே கிறிஸ்து முடிவு காலத்தில் மறுபடியும் மேற்கத்திய மக்களிடையே வாழ்வார். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். வேத வாக்கியங்கள் அனைத்துமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருப்பதால் அவை தவறி போக முடியாது. பெரிய 50 நாட்கள் கடந்து சென்று விட்டன. பெந்தேகோஸ்தே பண்டிகை கடந்து சென்று விட்டது. 7 ஓய்வு நாட்கள், பிறகைய காலங்கள் ஏழாம் சபையின் காலத்துக்கு முன்னடையாளம். ஞாபகம் கொள்ளுங்கள், ஞாபகம் கொள்ளுங்கள், ஆறாம் காலத்தின் கீழ் யூதன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா?
Under the sixth trumpet, the
ஆறாம் காலத்தின் கீழ் பெந்தேகோஸ்தையினர் வேதத்தை புறக்கணிக்கின்றனர். வெதுவது பாடவர்கள் பெந்தேகோஸ்தையினர் மட்டுமல்ல, மற்றவர்களும் கூட. சபை உலகம் கிறிஸ்துவை புறக்கணிக்கின்றது, அவர் வெளியே தள்ளப்படுகிறார். அதே காலத்தில் சரியா கூறினால் அதே முத்திரையில் அது திறக்கப்பட்ட போது இயேசு சபையின் வழி என்று கொண்டு உள்ளே வர முயன்று கொண்டிருந்ததை காண்பித்தது. அதே சமயத்தில் யூதர்களுக்கு எக்காலம் முழங்கி அவர்கள் பாவ நிவர்த்தியை அடையாளம்
கண்டுகொள்கின்றனர்.
மகிமை, அல்லேலூயா. ஓஹோ, என்னே பரிசுத்த ஆவி இந்த ஸ்தாபன நதிகள் என்று ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்தது. ஆனால் சாயங்கால நேரத்தில் சாயங்கால செய்தியின் மூலம் அது கட்டமைக்கப்பட வேண்டும். பரிசுத்தாவி மீண்டும் சபைக்கு வந்து கிறிஸ்துவே மாம்ச சரீரத்தில் சாயங்கால நேரத்தில் வெளிப்படுகிறார். அவர் அப்படி கூறியுள்ளார், அவர் அதை வாக்களித்தார். அதில் மூன்று கட்டங்கள் இருந்தன என்று நான் கூறினேன். இரத்த சாட்சிகளின் காலம், அவர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்தனர். பின்பு சீர்திருத்தக்காரரின் கட்டம், இப்பொழுது வெளியே அழைக்கப்படும் நேரம். அது லவோதிக்கேய காலத்தில் முடிவு பெறும் போது வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தின்படி வேதத்திலுள்ள எல்லா ரகசியங்களும் மனவாட்டிக்கு தெரியப்படுத்தப்படும். அது சரியா? வெளிப்படுத்தல் 10, இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். மனவாட்டி வார்த்தையினால் வெளியே அழைக்கப்படுதல், கிறிஸ்துவே மனவாட்டியை வெளியே வரும்படி அழைத்து, எபிரேயர் 13:8, அதாவது அவர் நேற்று என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று தெளிவாக்குகிறது. அவர் அதே கிரியைகளை செய்கிறார், அவர் மாறாதவராயிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். பாருங்கள், லூக்கா 17:30, மல்கியா 4:12 ஆகிய வாக்களிக்கப்பட்ட எல்லா வேத வாக்கியங்களையுமே வெளிப்படையாக்குகிறார். இது 6-7 முத்திரைகளின் நடுவிலும் 6-7 எக்காலத்தின் நடுவிலும் நடக்கும். பெந்தேகோஸ்தே பண்டிகை 7 எக்காலத்தின் காலத்தின் போது முடிவடைகிறது. ஏனென்றால் அடுத்த 7 முத்திரையை வருகையை குறிக்கிறது. ஏனென்றால் அடுத்தது கிறிஸ்துவின் வருகையை குறித்த ரகசியம். எக்காலமும் யூதர்களுக்காக முழங்குகிறது. 6 எக்காலம் முழங்கும் போது அது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய குமாரனை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறது. அரை மணி நேரம் இடைவெளி. எல்லா எக்காலங்களுமே 6 முத்திரையின் கீழ் முழங்குகின்றன என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். 6 முத்திரை தேவ ரகசியங்களை நிறைவேற்றுகிறது. 6 முத்திரையின் கீழ் 7 திறப்பதற்கு சற்று முன்பு கவனியுங்கள், லேவியராகமம் 23:26 வேதவாக்கியம் எவ்வளவு கிரமமாக அமைந்துள்ளது. பெந்தேகோஸ்தேயின் நீண்ட காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் அதை புறக்கணித்தனர். அவர் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் மூலமாக புறஜாதி சபையை அழைத்தார். பெந்தேகோஸ்தே பண்டிகை என்னவென்று எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அது அறுவடையின் முதற் பலன், உயிர்த்தெழுதலின் முதற் பலன், பெந்தேகோஸ்தே பண்டிகை. சேனங்களே, இதை காண தவற வேண்டாம். இந்த ஒளிநாடாவை கேட்டுக்கொண்டு போரளே, கூர்ந்து கவனியுங்கள். இது பெந்தேகோஸ்தே பண்டிகையின் காலமாக இருந்து வந்துள்ளது. யூதர்கள் அமைதியாக இருந்தனர், அவர்கள் அதை புறக்கணித்தனர். இப்பொழுது அவர்கள் பாவநிமித்திற்காக அழைக்கப்பட வேண்டியதாய் உள்ளது. அந்த பாவநிமித்தி யார் என்று நாம் அறிவோம், ஆனால் அவர்கள் அறியவில்லை. பெந்தேகோஸ்தே யூபிலிக்கு பின்பு முழங்கும் எக்காலம் யூதர்களை ஒன்று சேர அழைக்கிறது. ஹிட்லர் இன்னும் மற்றவர்களுக்கு உபத்திரவம் என்னும் எக்காலம் முழங்கி அவர்களை கொன்றதை உங்களால் காண முடியவில்லையா? வேத வாக்கியங்கள் நிறைவேற யூதர்கள் ஒன்று சேரும்படி பலவந்தம் பண்ணப்பட்டனர். இப்படி உங்களுக்கு புரிகிறதா? புரிந்தவர்கள் யாவரும் ஆமென் என்று சொல்லுங்கள். நல்லது, சரி. லேவியராகமம் 26 அதிகாரத்தில் வேத வாக்கியங்களின் பரிசு கிரமத்தை இங்கே கவனியுங்கள். பெந்தேகோஸ்தேயின் நீண்ட காலத்துக்கு பிறகு அது மனவாட்டியை வெளியே அழைப்பதில் முடிவடைகிறது. மனவாட்டி ஒரு ஊழியக்காரனால் வெளியே அழைக்கப்படுகிறாள். புறக்கணிக்கப்பட்டவர் அடுத்தபடியாக பாவநிவர்த்தி பண்டிகையை இஸ்ரவேலருக்கு தெரியப்படுத்த வேண்டும். கவனியுங்கள், இது லேவியராகவும் 16 அதிகாரத்தில் அவர் கட்டளையிட்ட பெந்தேகோஸ்தே பண்டிகை இல்லை, பாவநிவாரண பண்டிகைக்கு ஒத்ததாக அமைந்துள்ளது. ஆனால் இந்த இடத்தில் அவர்கள் அழைக்கப்படுகின்றனர். ஓ, எவ்வளவு பரிபூர்ணமாக அமைந்துள்ளது! போதவர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். புரிகிறதா? ஊழியக்காரர்களே, இதை காண தவற வேண்டாம். லேவியராகமம் 23:26 இல்லை, 23 மற்றும் 24 குறிக்கப்பட்டுள்ள எக்காலங்களின் பண்டிகை துக்கப்படும் பண்டிகை, கொல்லப்படும் பண்டிகை அல்ல. பண்டிகை கொல்லப்பட்டது, சரியா கூறினால் பாவ நிவாரண பலி கொல்லப்பட்டது. லேவியராகமம் 16 அது இதற்கிணையாக அமைந்துள்ளது. ஆனால் இந்த இடத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்காக துக்கப்பட அழைக்கப்படுகின்றனர். இன்று எவ்வளவு பிழைகின்றி அமைந்துள்ளது! அது மறுபடியும் கொல்லப்படுவதல்ல. மோசே கண்மலையை 2 அடித்தது போல அல்ல, அது கிரியை செய்யவில்லை. அது ஒரு மிருகத்தை கொல்லுவதல்ல, ஆனால் பாவ நிவாரணத்தை புறக்கணித்ததற்காக துக்கித்தல். என்னை இந்த எக்காலம் புறக்கணித்தவர்களுக்கு பண்டிகை. அதன் பின்பு அவருடைய மேசியா அறியப்படுவார். கவனியுங்கள், அவர்கள் மேசியாவை காணும் போது அவரை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அவர் இம்முறை வல்லமையோடு வருவார். புறஜாதி மனவாட்டிக்காக அவர் வல்லமையோடு வருவார். யூதர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளப் போகிறார்கள். வேதம் கூறுகிறது, இதை குறித்து நாம் 6 மாதங்களுக்கு முன்பு இல்லை, அதற்கு முன்பே பார்த்தோம். அவர்கள் உன் கைகளில் இருக்கிற வடுக்கள் எது என்று கேட்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. எத்தனை பேருக்கு அந்த செய்தி ஞாபகம் உள்ளது? உங்கள் கைகளை உயர்த்துங்கள், நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். உன் கைகளில் இருக்கிற வடுக்கள் எது? அவர் என் சிநேகிதரின் வீட்டில் காயம்பட்டதனால் உண்டானவைகள் என்றார். அந்த சமயத்தில் நான் பிரசங்கித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாக்கோபு தானியம் வாங்கி வர தன் பிள்ளைகளை எகிப்துக்கு அனுப்பினான். அவர்களை அறியாதவன் போல் யோசேப்பு எப்படியா நடித்தான்? இவை அனைத்தும் அங்கு சம்பவித்த பின்னர் எப்படி யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினான் உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அவர்கள் பயந்து போய் அழத் தொடங்கினார்கள். யாக்கோபின் இக்கட்டு காலத்தை போன்று அதே விதமாயிருந்தது. இங்கு யூதர்கள் உபத்திரவத்திற்குள் இருப்பதை காண்கிறோம். அவர்களுடைய நிலை என்ன என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் திரும்பி வருகின்றனர். அந்த பாவநிபத்தி பிரத்யட்சமாகும் போது வேதம் அவர்கள் அதை கண்டு ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியே பிரிந்து அநேக நாட்கள் புலம்புவார்கள் என்று கூறியுள்ளது. தன் ஒரே பேரானவரை இழந்து புலம்புகிறது போல. உன் கைகளில் இருக்கிற வடுக்கள் ஏது? அவர் என் சிநேகிதரின் வீட்டில் காயம்பட்டதனால் உண்டானவைகள் என்றார். பார்த்தீர்களா? ஞாபகம் கொள்ளுங்கள், அப்பொழுது மனவாட்டி ஏற்கனவே பரலோகத்தில் இருப்பாள். யோசேப்பின் மனைவி மாளிகையில் இருந்தாள். யோசேப்பு தன்னை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தினான். நீங்கள் பாருங்கள், அவருடைய மனைவி பிள்ளைகள் அப்பொழுது மாளிகையில் இருந்தனர். அவர் தம்மை யூதருக்கு வெளிப்படுத்த திரும்பி வரும்போது அப்படியே இருக்கும். அதுதான் பாவநிவாரணம், அதுதான் உங்களுடைய கால முடக்கம். அங்குதான் அவர்கள் ஓ என்பார்கள். அது என்ன? அதுதான் பாவநிவாரணம். அந்த வடுக்கள் எங்கு கிடைத்தன? அங்குதான் காரியமே உள்ளது. என் சிநேகிதரின் வீட்டில் யோசேப்பின் சகோதரர் என்ன கூறினர் என்பது ஞாபகம் உள்ளதா? காரணம், அவர்கள் நாம் நிச்சயம் கொல்லப்படுவோம், நாம் அதை செய்தோம், நாம் பொல்லாப்பு செய்தோம் என்றனர். யோசேப்போ, இல்லை, ஜீவரட்சனை செய்யும்படி தேவன் இதை செய்தார் என்றான். ஆதியாகமத்தில் உள்ள அந்த வரலாறு உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? பாருங்கள் பாருங்கள், புறஜாதிகளுக்கு மனவாட்டிக்கு ஜீவரட்சனை செய்ய தேவன் இந்த முறையை கையாண்டார். அவர் என் சிநேகிதரின் வீட்டில் இவர்களை பெற்றுக் கொண்டேன், பாருங்கள், ஆனால் பயப்பட வேண்டாம் என்றார். அவர்கள் ஓ என்னை, அவரை காண நாம் உண்மையில் தவறிவிட்டோமா? அதுதான் பாவ நிவாரணமா? அதை நாம் இழந்து விட்டோமா? ஓ தேவனே என்றனர். அவர்கள் தனித்தனியே பிரிந்து சென்று அநேக நாட்கள் துக்கித்தனர். அது என்ன? பாவ நிவாரணம், துக்கம். இம்முறை அவர் வந்து பாவ நிவாரணத்தை வெளிப்படுத்துவது. லேவியராகமம் 16 கூறப்பட்டுள்ளது போன்று பாவ நிவாரண பலி செலுத்தப்படுவதில்லை. ஆனால் லேவியராகமம் 23 போன்று அவர்களுடைய பாவங்களுக்கான ஒரு துக்க நேரமாய் உள்ளது. அவர்கள் முன்பு அதை புறக்கணித்ததே அவர்களுடைய பாவமாயிருந்தது. ஓ, நாம் எங்குள்ளோம் என்பதை உங்களால் காண முடிகிறதா? அந்த எக்காலங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்பதை உங்களால் காண முடிகிறதா? அவை யாவும் 6 முத்திரையின் கீழ் முழங்கின. அதை குறித்து நான் பேச பரிசுத்தாவி என்னை அனுமதிக்காததன் காரணம் உங்களுக்கு புரிகிறதா? இந்த வேதாகமம் எனக்கு முன்பாக இருக்க அது உண்மை என்று பரலோக பிதா அறிவார். நேற்று முந்தின நாள் அவர் அறைக்கு வந்து என்னுடன் பேசி எனக்கு வெளிப்படுத்தி தரும் வரைக்கும் நான் அதை அறிந்திருக்கவில்லை. நான் அறைக்கு வெளியே வந்து என் மனைவியிடம் இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன், அவர் இப்பொழுதுதான் என்னை அறையில் சந்தித்து எனக்கு அறிவித்தார், இதோ தேரே என்றேன். பார்த்தீர்களா? பாருங்கள், அதுதான் பாருங்கள், அது பிழையின்றி இணைகின்றது. ஓ, அவர் இல்லாமல் உள்ள ஜனங்களே, வேகமாக உள்ளே வாருங்கள். ஒருகால் இதுவே உங்கள் கடைசி தருணமாக இருக்கலாம். அவர் எந்த நேரத்தில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. எக்காலங்களின் பண்டிகை. வேதம் அவர்கள் தனித்தனியே பிரிந்து சென்று ஜெபித்து புலம்புவார்கள். ஏனென்றால் தங்கள் ஒரே பேரானவனை இழந்து விட்டது போல என்று வேதம் கூறுகிறது. பாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தை நான் கூற விரும்புகிறேன், கூர்ந்து கவனியுங்கள், இதை காண தவற வேண்டாம். எப்படிப்பட்ட உரைத்தல்! வெளிப்படுத்தல் 10 உள்ள 7 தூதனின் செய்தியிலிருந்து 7 முத்திரையின் தூதன், 7 முத்திரை, 7 எக்காலங்கள் வரைக்கும் இந்த 2 காலங்களுக்கும் இடையே. ஓ தேவனே, ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இதை நான் எப்படி கூற வேண்டும்? அது 6 எக்காலத்துக்கு இடையே. அந்த 6 எக்காலம், 6 எக்காலமும் 6 முத்திரையும் ஒரே நேரத்தில் முழங்குகின்றன. 6 எக்காலத்துக்கும் 7 எக்காலத்துக்கும் இடையே புறஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசி தோன்றி ஜனங்களை மூல பெந்தேகோஸ்து உபதேசத்துக்கு அழைக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 11 கூறப்பட்டுள்ள 2 சாட்சிகள் யூதர்களிடம் தோன்றி அவர்களை இயேசுவிடம் அனுப்பும் போது சபை எடுக்கப்பட்டிருக்கும். எல்லோருமே தீர்க்கதரிசிகள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தவறிப்போக முடியாது. அது ஒரு ஸ்தாபனமாக இருக்காது. அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? உங்கள் வேதாகமத்தை நீங்கள் வாசித்து ஆறாம் ஏழாம் காலத்துக்கிடையே யூதர்கள் அழைக்கப்படுகின்றனரா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆறாம் ஏழாம் வாதிகளுக்கிடையே, அதற்கிடையே நாம் 144,000 பேர்களை காண்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? ஐந்தாம் ஆறாம் முத்திரைகளுக்கிடையே, ஆறாம் முத்திரை ஆறாம் ஏழாம் முத்திரைகளுக்கிடையே 144,000 பேர் அழைக்கப்படுகின்றனர். அது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அங்குதான் எக்காலங்கள் வருகின்றன. அங்குதான் பாருங்கள், துன்புறத்திற்குரிய குதிரைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அதற்கிடையில் பெந்தேகோஸ்தேயரை கடிந்து கொள்ளும் ஏழாம் தூதனின் செய்தி ஒன்றிருக்க வேண்டும். இயேசு வெளியில் தள்ளப்பட்டிருப்பார். யாருடைய ஒத்துழைப்பும் அவருக்கு இருக்காது. அவர் வெளியில் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படுவார். வேதம் அவ்வாறு உரைத்துள்ளது. கிறிஸ்து நமது மத்தியில் வெளிப்பட்டு, இயேசு நமது அனைவரின் மத்தியிலும் வார்த்தையின் தூய்மையிலும் வெளிப்பட்டு அதை அறியும்படி செய்தல். இது ஒரு ஜோடிப்பல்ல நண்பர்களே, இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வேத வாக்கியம். அதே சமயத்தில் இப்பொழுது இந்த சபை மனவாட்டி ஒன்றாக சேர்க்கப்பட்டவுடன் அவள் எடுத்துக் கொள்ளப்படுகிறாள். அந்த ஏழாம் முத்திரையின் ரகசியம், அல்லது ஏழாம் முத்திரை ரகசியமாக எடுத்துக் கொள்ளப்படுது. யூதர்கள் ஏழாம் எக்காலத்தின் ரகசியத்தினால் அழைக்கப்படுகின்றனர். அது இரண்டு தீர்க்கதரிசிகள் எலியாவும் மோசேயும். அவர்கள் திரும்பி வருகின்றனர். அங்குதான் பெந்தேகோஸ்தேயர் குழப்பமடைந்துள்ளனர். அவர்கள் ஏதோ ஒன்று நிகழ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். சபை ஏற்கனவே சென்றிருக்கும், அது யூதர்களுக்கே. இப்பொழுது அது மோசையாக இருக்க முடியாது என்று யாரோ ஒருவருடைய மனதில் எழுந்துள்ளதை நான் உணர்கிறேன். ஆம், அது மோசேதான். உங்கள் எண்ணங்களை அவர் என்னிடம் கூற முடியும் என்பது இப்பொழுது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். அதை நான் உணர்ந்து கொண்டே வந்தேன். சரி, இதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி தரட்டும். அது மோசேதான். காரணம் இதோ உங்கள் எண்ணம் இவ்வாறு உள்ளது. மோசே மறித்ததால் அது அவனாக இருக்க முடியாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அது எலியா என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அது எலியா என்பது உண்மையே. அது ஏனோக்கு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்களோ மோசே ஏற்கனவே மறித்து விட்டான் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அவன் மீண்டும் உயிர் பெற முடியும் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவன் உயிர் பெற்றான். 800 ஆண்டுகள் கழித்து, அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மறுரூப மலையின் மேல் தோன்றினான். ஒரு மனிதன் மறித்த பிறகா என்று நீங்கள் கேட்கலாம். ஆமையா, லாசரு மறித்து உயிரோடு எழுந்து பிறகு மறிக்க வேண்டியதாயிற்று. புரிகிறதா? நிச்சயமாக புல்லாங்கானவர்களும் கூட மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டு இரண்டாம் மரணம் அடைய வேண்டும். அது சரியா? எனவே அதை உங்களுடைய சிந்தை விட்டு அகற்றுங்கள். அது மோசேதான். அவர்களுடைய ஊழியத்தை கவனியுங்கள். மோசேயும் எலியாவும் புரிந்த அதே செயல்கள். அவர்கள் வானத்தை அடைத்தனர், பூமியிலே அக்கினியை வரவழைத்தனர். அவர்கள் புரிந்த செயல்கள் என்னவென்பதோ உங்களுக்கு தெரியும். அதை யோசித்து பாருங்கள் சபையோரே. இது முடிவு காலம். அல்லேலூயா! கர்த்தருடைய மகத்தான நாள் சமீபமாய் உள்ளது. நீங்கள் ஒன்று கூடுங்கள். மேசியாவின் பண்டிகை, அவர்கள் அவரை புறக்கணிப்பார்கள். அவரே அவர்களுடைய மேசியா என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும் என்று வேதம் கூறியுள்ளது. வெளிப்படுத்தல் 11 அவர்களுடைய ஊழிய மோசேயின் ஊழியமும் எலியாவின் ஊழியமும் யூத பாரம்பரியங்களிலிருந்து வெளியே அடைப்பதாய் அமைந்திருந்தது. ஏழாம் தூதனின் செய்தி மணவாட்டியை பெந்தேகோஸ்தே பாரம்பரியங்களிலிருந்து வெளியே அழைத்தது போன்று.
Remember, Moses and Elijah is the call.
இந்த மோசேயும் எலியாவும் இஸ்ரவேலரை ஆட்டுக்குட்டி, செம்மறியாடு, வெள்ளாட்டுக்கடா ஆகிய பாவநிவாரண பலியிலிருந்து உண்மையான ஜீவனுள்ள பலியாகிய வார்த்தைக்கு அடைக்க வேண்டும் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அதே காலத்தின் கீழ் ஏழாம் தூதனின் செய்தி, எல்லாமே அதே காரியம், அதே முத்திரை. அது என்ன செய்ய வேண்டும்? மணவாட்டியை பெந்தேகோஸ்தே பாரம்பரியங்களில் இருந்தும் உலக பாரம்பரியங்களில் இருந்தும் உண்மையான பாவநிவாரணமாகிய வார்த்தையாக கிறிஸ்துவுக்கு நமது மத்தியில் மாம்சமாகியுள்ள வார்த்தைக்கு அடைக்க வேண்டும். விஞ்ஞானம் அதை புகைப்படங்களின் மூலம் நிரூபித்துள்ளது. உலகம் முழுவதிலும் உள்ள சபை அதை அறிந்துள்ளது. நாமும் அதை உறுதியாக அறிந்துள்ளோம். ஏனெனில் அவர் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று நம்மிடம் கூறினவர்களே ஒன்றாகிலும் தவறவில்லை. அவர் அந்த நதிக்கரையில் யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல இந்த செய்தியாளரும் வெளியே இடுப்பார் என்று அவர் கூறவில்லையா? இப்பொழுது கடிகாரத்தை பார்க்கும் பொழுது 12 மணியாகிறது என்பதை காண்கிறேன். நண்பர்களே, நள்ளிரவு இங்கே உள்ளது, நம்மிடையே உள்ளது. வேத வாக்கியங்கள் எவ்வளவு பிழையற்றதாக உள்ளன என்பதை பார்த்தீர்களா? அது எவ்வளவு பிழையற்றதாக பாருங்கள். ஏதோ ஒரு ஸ்தாபனம் அங்கு சென்று யூதர்களை அழைக்கப் போவதில்லை. அது இரண்டு பேராயிருக்க போகிறது, மோசேயும் எலியாவும், இருவரும் தீர்க்கதரிசிகள். இப்பொழுது கவனியுங்கள், புறஜாதிகளில் இருந்து மனவாட்டியை அழைக்க அவர் அதையே செய்வதாக மல்கியா 4 வாக்களித்துள்ளார். அவர் ஏழாம் சபையின் காலத்தில் சபைக்கு வெளியே தள்ளப்படுவார் என்று வேதம் கூறுகிறது. அவர் சபைக்கு வெளியே தள்ளப்படுவார். அது முழுவதும் அந்தகாரமாகும். அது எங்கு அந்தகாரப்படும்? அது மார்க்க சம்பந்தமானதற்குள் நுழைந்து உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் பிரவேசிக்கும். அவர் முழுவதுமாக வெளியே தள்ளப்பட்டு விட்டார். அவருடைய வார்த்தை, அவர்கள் அவருடைய வார்த்தையுடன் இணங்க முடியாது, அவர்களால் இணங்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய சிறு குழுக்களிலேயே அவர்களால் இணங்க முடியவில்லை என்னும் போது அவர்கள் எவ்வாறு அதில் இணங்க போகிறார்கள்? எனவே அவர்கள் வேறொரு மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கின்றனர். மிருகத்துக்கு ஒரு சொரூபம் உண்டாக்கப்பட்டதாக வேதம் கூறியுள்ளது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எண் எப்பொழுதுமே 13 இருந்து வந்துள்ளது. அது 13 நாடுகளுடன் தொடங்கினது. 13 குடியிருப்புகள், 13 நட்சத்திரங்கள், 13 கோடுகள், 13 என்னும் எண் எப்பொழுதுமே ஒரு ஸ்திரீ. அவள் வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் தோன்றுகிறாள். அது முதலில் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தது. சாந்தகுரம், பேச்சுரிமை, வழிபாட்டின் உரிமை போன்றவை. அதன் பிறகு அது வல்லமையை பெற்று அதற்கு முன்பிருந்த வலுசர்பத்தின் வல்லமையுடன் பேசினது. அது என்ன? அந்த வலுசர்பம் என்ன? ரோமாபுரி. பாருங்கள், அது மிருகத்தின் சொரூபமாக முத்திரையை பெற்று உண்மையான தேவனுடைய சபைக்கு எதிராக எழுமினது. அது ஸ்தாபனங்களின் கீழே ஒன்று சேர்ந்து இப்படி துன்புறுத்துமே. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்ய தொடங்கும் போது தமது பக்கத்தில் எப்பொழுதும் இருக்க ஆட்டுக்குட்டியானவர் மனவாட்டியை கொண்டு செல்வார். பரலோக சேனைகள் அனைவரும் ஒன்று கூடுவர். ஓ, அது மகிமை உள்ள காட்சியாக இருக்கும். எல்லா பரிசுத்தவான்களும் கரையற்ற வெண்மையுடன் இயேசுவுடன் நித்திய காலமாய் விருந்துண்பார்கள். ஆமேன். வந்து புசியுங்கள் என்று எஜமான் அழைக்கிறார். வந்து புசியுங்கள். ஆமேன். நாம் என்ன ஒரு நாளில் நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனங்களே, ஓடுங்கள், உங்கள் ஜீவன் தப்ப ஓடுங்கள். முடிக்கப் போகும் இந்நேரத்தில் இப்பொழுது கவனியுங்கள். 7 தூதரின் ஊழியத்தை போன்ற ஒரு ஊழியம். இந்த 2 சாட்சிகளும் 7 எக்காலத்தின் கீழ் சற்று முன்னர் இல்லை, 6 எக்காலத்தின் கீழ், 7 எக்காலத்துக்கு சற்று முன்னர். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த மகத்தான எக்காலத்தை குறித்து உங்களிடம் பேசுவேன் என்று நான் கூறினேன். அவர் என்ன செய்ய போவதாக ஏசாயாவில் கூறியுள்ளார்? அந்த மகத்தான எக்காலம் முடங்கும் போது, மகத்தான எக்காலம் என்று அவர் கூறியுள்ளார். எக்காலங்கள் அல்ல, எக்காலங்களின் பண்டிகை. எக்காலங்களை ஊத 2 உள்ளனர், மோசேயும் எலியாவும். ஆனால் மகத்தான எக்காலத்தின் கீழ் கர்த்தருடைய வருகை, யோசேப்பு திரும்பி வருவதை அறிவித்தல். பாருங்கள், எல்லா தேசத்து குடிகளும் எருசலேமில் ஒன்று கூடுவார்கள். ஆமேன். அதை நீங்கள் ஏசாயா புத்தகத்தில் காணலாம். சற்று முன்பு அதை உங்களிடம் கூறினேன். நான் படித்த அதிகாரங்களில் ஒன்று, அது ஏசாயா 18:1-3. ஏசாயா 27:12-13 தான் அவர் எக்காலத்தை போதுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் தன் சொந்த நாட்டில் உள்ளது என்றும் தேவன் அவளுடன் இருக்கிறார் என்பதையும் எல்லா தேசங்களும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது மனவாட்டி மணவாளனுடன் கூட இருக்க வருவாள், மணவாளனும் மணவாட்டியும். அதன் பிறகு அந்த மகத்தான 1000 அரசாட்சி முழு உலகமும் அணுசக்தியினால் அழிக்கப்பட்ட பிறகு புதிய வானமும் புதிய பூமியும் இருக்கும். என்றென்றைக்கும் வாழ்வார்கள். பாருங்கள், சரியா கீழே இப்பொழுது கவனியுங்கள். மோசே, எலியா இவர்களின் ஊழியம் இப்பொழுது எல்லோருக்கும் புரிந்துவிட்டதா? இதை நான் மறுபடியும் கூறட்டும். 6-7 எக்காலங்களின் நடுவில் மோசே, எலியா இவர்களின் ஊழியம். அவர்கள் 2 தீர்க்கதரிசிகள். இஸ்ரவேலர் எப்பொழுதுமே தங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கின்றனர். இப்பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று இஸ்ரவேலருக்கு காண்பிக்க நினைத்து அங்கு நான் செல்ல எத்தனை சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஏன் என்னிடம் இப்பொழுது வேண்டாம் என்று கூறினார்? சுமார் 5 முன்பு நான் இந்தியாவுக்கு போகும்படியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதை செய்யாதே என்று அவர் கூறினார். நான், அவர்கள் இவர் மேசியாவா இருந்தால் அவர் தீர்க்கதரிசியின் அடையாளத்தை செய்வதை நாங்கள் காணட்டும், நாங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறோம் என்று கூறினர் என்று கூறினேன். சகோதரர் லூயி பெத்ரூசும் மற்றவர்களும் அந்த வேதாகமங்களை அவர்களுக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் ஈரானில் இருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி ஒரு தேசமாக ஆனந்த யூதர்களுக்கு வேதாகமத்தை விநியோகம் செய்ய லட்சக்கணக்கான பிரதிகளை எனக்கு அனுப்பித்தனர். இதுவே என் நேரம் என்று நான் எண்ணினேன். நான் ஏற்கனவே எகிப்தின் தலைநகரான கெய்ரோவில் இருந்தேன். ஆனால் அவரோ இப்பொழுது செய்யாதே, அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை என்றார். பின்னர் நான் வீடு திரும்பினேன். ஓ, என்னை மோசேயும் எலியாவும் அவர்களை அழைக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே யூபிலி இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அது அந்த நேரம் வரைக்கும் இருக்கும். பாருங்கள், இப்பொழுது எக்காலங்களின் பண்டிகை அறியப்பட வேண்டும். மல்கியா 4 கூறப்பட்டுள்ளதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கவனியுங்கள், இங்கு கவனியுங்கள். அது மோசேயின் ஊழியமும் எலியாவின் ஊழியவுமாயிருக்கும். இஸ்ரவேலரை யூத பாரம்பரியங்களில் இருந்து வெளியே அழைக்கும். கவனியுங்கள், அவர்கள் கலந்துள்ள யூத பாரம்பரியங்களில் இருந்து வெளியே அழைத்தல். அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருப்பதால் அவர்கள் விசுவாசிப்பார்கள். அவர்கள் அவரை விசுவாசிப்பார்கள். இவர்கள் அவர்களை பாவநிவர்த்தி பண்டிகைக்கு அழைத்து கிறிஸ்துவை அவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படி செய்வார்கள். அவர்கள் அவர் வருகிறார், அவர் இங்கிருப்பார் என்பார்கள். யூதர்கள் ஒன்று கூடுவார்கள். காரியங்கள் இப்படியாக சம்பவிக்கும். பின்னர் அவர் வரும்போது, இதோ நான் என்பார். பாருங்கள், எந்த வடுக்கள் உமக்கு எங்கிருந்து கிடைத்தது? என் சிநேகிதரின் வீட்டில். அந்த 2 தீர்க்கதரிசிகளும் செய்த அதே அற்புதங்கள். குறஜாதி மணவாட்டி எலிசா என்று அழைக்கப்பட்ட எலியா என்னும் ஒரு தீர்க்கதரிசியை பெற வேண்டும். அவர் அவளை மணவாட்டியை அவர்களுடைய பாரம்பரியங்களில் இருந்து வெளியே அழைக்க வேண்டும். அந்த 2 தீர்க்கதரிசிகளும் யூதர்களை யூத மார்க்கத்தில் இருந்து பாவநிவாரணமாகிய கிறிஸ்துவிடம் அழைப்பது போல் குறஜாதிகள் ஏற்கனவே ஏற்கனவே இந்த பாவரிவாரணத்தை அறிந்துள்ளனர். ஆனால் இந்த மனவாட்டியை மூல பாவரிவாரணத்துக்கு திரும்ப அழைக்க வேண்டும். இந்த 50 ஓய்வு நாட்கள், அவர்கள் இந்த 7 ஓய்வு நாட்களாக அவர்கள் அதிலிருந்து அகன்று சென்று விட்டதால் முடிவு காலத்தில் அவர்கள் திரும்ப அழைக்கப்பட வேண்டும். 7 கவனியுங்கள், 7 சபையின் தூதன், 7 எக்கால தூதன் அனைவருமே தீர்க்கதரிசிகள். அது உண்மை. நுழைக்கப்பட்டதோ 144,000 பேராய் உள்ளது. முத்திரைகளை திறந்து அடைப்பது புறஜாதிகளுக்கு, அது புறஜாதிகளுக்கே இருக்க வேண்டும். அவர்களுக்காக திறந்து புறஜாதி சபை உருவாகுவதை காண்பது அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதைத்தான் நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நிகழ்ந்தவை நாம் இயேசுவை எதிர்நோக்கி இருக்கிறோம். நீங்கள் சகோதரன் பிரணாமே ஒரு நிமிடம் பொறுங்கள், அவர்கள் இதை செய்யப் போகிறார்கள் என்றால் கருதுகிறேன் என்கிறீர்கள். ஆபிரகாம் கண்ட கடைசி அடையாளம், நாம் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி மனவாட்டி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அடையாளம் வருவதற்கு முன்பு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்பாக ஆபிரகாம் கண்ட கடைசி அடையாளம் எது? தேவன் ஒரு மனித ரூபத்தில் ஜனங்களின் சிந்தனைகளை அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன், ஒரு டஜன் பேர்கள் அல்ல, ஒரு மனிதன். போலிகள் எத்தனை இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் ஒருவரை பெற்றிருந்தனர், அவர் அங்கிருந்தவர்களின் சிந்தனைகளை பகுத்தறிந்தார். என்ன அடுத்தபடியாக நடந்தது? ஆபிரகாமும் சாராளும் வாலிபராகவும் வாலிப பெண்ணாகவும் மாறினர். அது நமக்கு தெரியும். அது உங்களை சற்று திணறச் செய்கிறது என்று நான் அறிவேன். ஆனால் இது நிச்சயமாக அறிந்து கொள்ள கவனமாயிருங்கள். நீங்கள் வேதத்தை இப்படி படிக்கக்கூடாது. நீங்கள் ஆழ்ந்து படித்து உள்ளான அர்த்தத்தை அறிந்து அதன் காட்சியை உருவாக்க வேண்டும். கவனியுங்கள், சாராள் வயது சென்றவளாக இருந்தாள் என்று வேதம் கூறியுள்ளது. அவளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. அசரியா, ஆபிரகாமினுடைய ஜீவியானு அவனுடைய வித்தும் அவனுக்குள் மறித்து போய்விட்டிருந்தது. அசரியா, ஆபிரகாமுக்குள் இருந்த வித்து செத்திருந்தது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் வேறொரு ஸ்திரீயின் மூலம் 7 குமாரர்களை பெற்றான். அவர் என்ன செய்தார்? அவர்களுடைய சரீரங்களை மாற்றினார். கவனியுங்கள், அவர்கள் 300 மைல் பிரயாணம் செய்து கோராரை அடைந்தனர். முதிர்ந்த வயதுடைய ஒருவனுக்கு அது மிகவும் நீண்ட பயணம். அவர்களுக்கு சரீர பிரகாரமான உறவு முறை இருக்க முடியாது என்று சாராளும் கூட எண்ணினாள். அவள் நானா என்றார். ஒருகால் 20 அல்லது அதற்கு அதிக ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் சரீர சம்பந்தமான உறவு கொண்டிருந்திருப்பார்கள். அவள், நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு வாலிபரை போல் எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அவர், தேவனால் ஆகாத காரியம் உண்டோ என்றார். கவனியுங்கள், என்ன நடந்தது? அவள் உடனே அழகிய வாலிப பெண்ணாக மாறினாள். குமாரனை பெற்றுக் கொள்ள அவர் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததிக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அதன் மூலம் சித்தரித்து காண்பித்தார். அவள் வாலிப பெண்ணாக மாறினாள். கவனியுங்கள், அவர்கள் கோராருக்கு சென்றபோது என்ன நடந்தது? அபிமேலேக்கு ராஜா அவள் மேல் அன்பு கொண்டு அவள் அழகும் சௌந்தரியம் உள்ளவளுமாய் இருக்கிறாள் என்று சொல்லி அவளை விவாகம் செய்து கொள்ள போனான். அசரியா, அங்கு அநேக அழகுள்ள பெண்கள் இருந்த போதும் இந்த வயோதிக பாட்டியை அவள் அழகாயிருக்கிறாள் என்றும் காண்பதற்கு அவள் சௌந்தரியம் உள்ளவளாய் இருக்கிறாள் என்றும் கூறினான். பாருங்கள், தேவன் அவள் சரீரத்தை மாற்றினார். அவர்கள் இருவரின் சரீரங்களையும் மாற்றினார். இது இந்நாளில் மனுஷகுமாரனால் பாருங்கள் சாயங்கால செய்தியில் வெளிப்பட வேண்டிய ஒரு ரகசியம். பாருங்கள், மாற்றினார். அவர்கள் கண்ட கடைசி அடையாளம் என்ன? அவர்களுடைய சரீரங்களில் மாறுதல் ஏற்படுவதற்கு முன்பு சிந்தனைகளை பகுத்தறிதலையே. நாம் குமாரனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு என்ன நிகழும்? தேவ எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறுத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஒரு புது சரீரத்துடன். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஒரு இமைப்பொழுதிலே மருவமாகி அல்லேலூயா கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ரகசியமானது வெளிப்படையாகிவிட்டது. முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டன. இஸ்ரவேலருக்கு எக்காலம் முழங்கிவிட்டது. அவர்களுடைய 2 தீர்க்கதரிசிகளும் தோன்றுவதற்கு ஆயத்தமாய் உள்ளனர். அது என்ன? அவர்கள் தோன்றுவதற்காக சபையானது காட்சியில் இருந்து இப்பொழுது விலக வேண்டும். அவர் ஒரே நேரத்தில் இருவருடன் தொடர்பு கொள்வதில்லை. அவர் அப்படி செய்ததே இல்லை. பாருங்கள், ஓ சகோதரனே கவனி, அவர்களை ஸ்தாபனங்களில் நின்றும் பாரம்பரியங்களில் நின்றும் சரியாக வெளியே அழைக்க பெந்தேகோஸ்தே சபைக்காலம் முடிந்து விட்டதை நாம் காண்கிறோம். மணவாட்டி மேலே செல்வதற்காக ஆயத்தமாயிருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய 2 ஊழியக்காரர்கள் வெளிப்படுத்தலில் கூறப்பட்டுள்ள அந்த 2 தீர்க்கதரிசிகள் தோன்றி 7 எக்காலத்தை ஊதி கிறிஸ்துவை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். 7 தூதன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறான். இதோ மெத்தோடிஸ்ட், இதோ பாப்டிஸ்ட், இதோ பெந்தேகோஸ்தையினர் என்று அவன் கூறுவதில்லை. ஆனால் இதோ வார்த்தை, தேவனுடைய குமாரன் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதை தவிர வேற சிபாரவை கிடையாது. உங்களுக்கு புரிகிறதா? நமக்கு இன்னும் எவ்வளவு காலம் உள்ளது? யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டில் உள்ளனர். மணவாட்டி அடைக்கப்பட்டு விட்டாள். வேத பிரகாரமாக அவர் வாக்குத்தம் பண்ணின அனைத்தும் அப்படியே நிறைவேறி வருகின்றது. நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். அந்த நேரம் இங்கு உள்ளது. நாடுகள் உடைகின்றன. இஸ்ரவேல் விழித்தெழுகிறார். இவை வேதமாக முன்னுரைத்த அடையாளங்களாம். புறஜாதிகளின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன. பயம் எங்கும் சூழ்ந்துள்ளது. ஓ சிதறப்பட்டவர்களே, உங்கள் சொந்தத்துக்கு திரும்புங்கள். மீட்பின் நாள் சமீபமாயுள்ளது. மனிதரின் இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போகின்றன. தேவனுடைய ஆவியினால் நிறையப்பட்டு உங்கள் தீவட்டிகளை சுத்தப்படுத்துங்கள். மேலே நோக்குங்கள், உங்கள் மீட்பு சமீபமாய் உள்ளது. கள்ளத்திற்கு தரிசிகள் பொய்யுரைத்துக் கொண்டிருக்கின்றனர், அதாவது தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறுதளித்துக் கொண்டிருக்கின்றனர், அதாவது இயேசு கிறிஸ்துவே நமது தேவன், அது உண்மையாய் உள்ளது. ஆனால் நாமோ அப்போஸ்தலர்கள் நடந்த பாதையில் நடப்போம். மீட்பின் நாள் சமீபமாய் உள்ளது. மனிதரின் இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போகின்றன. தேவனுடைய ஆவியினால் நிறையப்பட்டு உங்கள் தீவட்டிகளை சுத்தப்படுத்துங்கள். மற்றொரு வாய்ப்பினை எதிர்பார்க்க வேண்டாம். மேலே நோக்குங்கள், உங்கள் மீட்பு சமீபமாய் உள்ளது. தீர்க்கதரிசியோ சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கூறியுள்ளான். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும், மகிமையின் பாதையை நீ நிச்சயம் கண்டுகொள்வாய். தண்ணீரின் வழியிலே எந்த வெளிச்சம் உள்ளது? விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் அடக்கம் பண்ணப்படுங்கள். வாலிபரே வயோதிபரே, உங்கள் பாவங்களுக்காக மறந்திருங்கள், பரிசுத்தாவி நிச்சயம் உள்ளே பிரவேசிப்பார். சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. தேவனும் கிறிஸ்து ஒருவரே என்பது உண்மையே. நாம் இங்கு அடைந்து விட்டோம், நாம் முடிவில் இருக்கிறோம். இது ஏதோ மனிதனின் மூடத்தரமான காரியம் அல்ல. இது கர்த்தர் உரைக்கிறதாவது. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். இரக்கமுள்ள தேவனே, யெகோவாவே, சர்வ வல்லமை உள்ள தேவரே, சீனாய் மலையின் மேல் நீர் முழங்கின போது ஜனங்கள், நாங்கள் சாகாதபடிக்கு மோசே எங்களிடம் பேசட்டும், தேவன் பேச வேண்டாம் என்று கூக்குரலிட்டனர். மகத்தான யெகோவாவாகிய நீர், நான் அவர்களுக்காக ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன், இனிமேல் இப்படி அவர்களுடன் பேச மாட்டேன் என்று உரைத்தீர். ஆனால் நீர் என்ன செய்ய போவதாக வாக்களித்தீரோ அதை நிறைவேற்றினீர். நீர் எங்களுக்காக கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினீர். அவரே வார்த்தை, அவர் வார்த்தை என்று நீர் கூறினீர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பத்மத்தீவில் அவர் தமது தீர்க்கதரிசியாகிய யோவானின் மூலம் அவர் நமக்கு தீர்க்கதரிசனமாக உரித்த காரியங்களை நாங்கள் இங்கே காண்கிறோம். ஒரு எழுத்தும் பிசகாமல் அப்படியே நிறைவேறுவதை நாங்கள் காண்கிறோம். பரிசுத்தாவே எங்கள் மத்தியில் பூமியில் இங்கு வெளிப்பட்டதை நாங்கள் காண்கிறோம். வார்த்தையாகிய அவரை ஸ்தாபனங்கள் வெளியே தள்ளிவிட்டதை நாங்கள் காண்கிறோம். அவர்களிடத்தில் ஜனங்களுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை, அவர்கள் வார்த்தையை வெறுக்கின்றனர். அது அவர்களுடைய பாரம்பரியத்திற்கு எதிராக உள்ளது. வார்த்தை அவர்களுடைய பாரம்பரியங்களுக்கு விரோதமாக உள்ளது. நீர் இந்த பூமியில் இருந்தபோது நீர் வார்த்தையாயிருந்தீர். அவர்களுடைய பாரம்பரியங்களுக்கு நீர் எதிராக இருந்தபோது அவர்கள் உண்மை அவர்களுடைய சபைகளில் இருந்து வெளியே தள்ளினார்கள். இப்பொழுது ஆண்டவரே, எங்கும் ஒத்துழைப்பே இல்லை. தென்னாப்பிரிக்காவில் இன்னும் சில ஆத்துமாக்கள் காத்திருக்கின்றன என்று அறிந்தவனாய் அங்கு செல்ல முயல்கிறேன். ஆண்டவரே, எல்லாவிடங்களிலும் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது போல் தோன்றுகிறது. என் நிமித்தம் அல்ல கத்தாவே, இந்த செய்தியின் நிமித்தம். ஆனால் இந்த விதமாக இருக்கும் என்று நீர் கூறியுள்ளீர். நாங்கள் திடநற்று போகக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு அதை நீர் அறிவித்துள்ளீர். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தை அறிந்திருக்கிறோம். தேவனே, இன்று காலை இந்த ஜனங்கள் உஷ்ணமான புடுக்கமான அறையில் இங்கு அமர்ந்துள்ளனர். அவர்கள் கூர்ந்து கவனித்துள்ளனர். அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். அப்படி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த எக்காலங்களை குறித்து பேச என்னை ஏன் அனுமதிக்கவில்லை என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். எங்களுக்கு அதனோடு சம்பந்தம் இல்லை என்பதை நான் காண்கிறேன். ஆறாம் எக்காலத்தின் கீழ் எல்லாம் நடந்தன. ஆறாம் உத்தரை திறக்கப்பட்டதை நாங்கள் கண்டோம். நான் ஒரு தரிசனத்தை இங்கு கண்டேன். இரண்டு வாரங்களுக்கு முன்பு மனவாட்டியின் முன்காட்சியையும் சபையின் முன்காட்சியையும் நான் கண்டு நான் அதை இங்கு அறிவித்திருக்கிறேன். கத்தாவே, நீர் எனக்கு காண்பித்த விதமாகவே நான் அதை கூறினேன். இதோ நாங்கள் இங்குள்ளோம். நாங்கள் நினைத்ததை காட்டிலும் காலதாமதமாக இருக்கக்கூடும். ஓ பிதாவே, இன்று காலை இங்கு யாராகிலும் மூட நம்பிக்கைகளும் வேதசாஸ்திர கருத்துக்களையும் அல்லது யாரோ ஒரு வேத பண்டிதரின் வார்த்தையையும் கொண்டிருந்தால் அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணானது. உண்மையான கிறிஸ்துவை, உண்மையான பரிசுத்த ஆவியை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த நாளில் அந்த வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்பது இன்னும் வார்த்தையாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அவர்கள் ஒரு பாரம்பரியத்தையே காண்கின்றனர். அவர்களை கூடாக்கிக் கொண்டிருக்கும் ஒரு வழியில் அவர்கள் வாழ்கிறார்கள். உலகத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய வழிப்பறிக்கொள்ள இங்கிலாந்தில் நடந்தது. அது பொய்யான வெளிச்சத்தை கொண்டு நடத்தப்பட்டது. அதுபோன்றே உமது சபையில் நேர்ந்த மிகப்பெரிய வழிப்பறிக்கொள்ளையானது அவர்கள் உண்மையான வேத ஒளியாகிய கிறிஸ்துவை ஏற்க மறுத்து ஸ்தாபன ஒளியை ஏற்றுக்கொண்டதனால் நடந்தது. ஓ தேவனே, இரக்கமாயிரும். இழந்து போனவர்களை ரட்சியும் கர்த்தாவே, தயவு கூர்ந்து இன்னும் சிறிது நேரத்துக்காக நான் கேட்கிறேன். இயேசுவே, எங்களுக்கு அருமையானவர்கள் இருக்கின்றனர். இன்னும் சிறிது காலம், வெகு விரைவில் அந்த மகத்தான கண்மலை மலையிலிருந்து பெயர்க்கப்படும். கர்த்தாவே, இதை எருளும். இன்று காலை இங்கு யாராகிலும் உண்மை இல்லாமல் இருப்பார்களானால் அவர்கள் இப்பொழுதே இனிமையாக வந்து உண்மை ஏற்றுக்கொள்வார்களாக. நமது தலைகளை நாம் வணங்கி இருக்கையில் நீங்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தி சகோதரன் பிரணாமே என நினைவு கூறும் என்று கூறுவீர்களேயானால் நலமாயிருக்கும். எங்களுக்கு இல்லை, பீடங்கள் ஜனங்களால் நிறைந்துள்ளன. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை நினைவு கூறும் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நூற்றுக்கணக்கான கரங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. பிதாவாகிய தேவனே, எங்கோ ஒரு சிறு நிழல் உள்ளது. கத்தாவே, அதை எடுத்து போடும். அவர்கள் இந்த அறையில் உட்கார்ந்திருக்கின்றனர். கடந்த காலங்களில் சாத்தான் அவர்களுடைய கண்களை குருடாக்கியிருக்க கூடும். ஆனால் அநேக நாட்களுக்கு முன்பு நீர் எங்களுக்கு செய்தது போல நீர் கண்விடிக்க செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆனால் இப்பொழுது நாங்கள் அனைவரும் பார்வையடையும்படி எங்களை அழைக்கிறீர். அவர்கள் குருடா இருப்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகின்றது. என் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று நீர் கூறியுள்ளீர். தேவனே, இன்று காலை இந்த கலிக்கத்தை அவர்கள் கண்களை உபயோகித்து அவர்கள் பார்வையடையும்படி செய்யும். அது எளிய மக்கள் கொண்ட கூட்டத்தில் எளிமையாக அமைந்திருக்கும். அவர்கள் எளியவர்கள், படிப்பில்லாதவர்கள். ஆனால் அப்படித்தான் துவக்கத்தில் இருந்தது. கர்த்தாவே, இப்பொழுதே அவர்கள் அதை பெற்றுக் கொள்ள அருள் புரியும். அவர்களை உம்மிடம் உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீரோ என் வசனத்தை கேட்டு அவர்கள் அதை கேட்டிருக்கிறார்கள் என்று என் அறிவு கேட்டின வரையில் நான் உறுதி கொண்டிருக்கிறேன். என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு பாவனை விசுவாசம் அல்ல, ஆனால் உண்மையாக விசுவாசித்தல். வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரமிப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்றீர். யோவான் 5:24. கர்த்தாவே, அவர்களது நேரம் முதற்கொண்டு உம்முடையவர்களாயிருக்க அருள்வீராக. அவர்களுடைய மனதில் சந்தேகம் எழுந்திருந்தால் அதை எடுத்து போடும். எங்கள் மத்தியில் ஒரு சுகவீனமான நபர் இருந்தால், மகத்தான பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே, அவர் இங்கு மேடையில் பிரசன்னராயிருந்து சிந்தனைகளை பகுத்தறிகிறார் என்று நான் அறிவேன். அவர்களுக்கு அதை குறித்தெல்லாம் தெரியும். கர்த்தாவே, நீர் அவர்களை சுகமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கேள்விகளை எல்லாம் தீர்த்து வையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழுக்கப்பட்டு மணவாளனின் நாமத்தை தரித்திராதவருக்கு தொட்டி திறந்திருக்கும். அவர்களுக்கு ஸ்தாபன சம்பந்தமான, மார்க்க சம்பந்தமான முறைமை உண்டு. யாருமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற பட்டங்களினால் ஞானஸ்தானம் பெறவில்லை அல்லது தெளிக்கப்படவில்லை. இக்காலத்து சபைகளை சார்ந்துள்ள இந்த பாரம்பரியமான முறைகள் அந்தி கிறிஸ்துவின் இயக்கமாகும், மிருகத்தின் சொரூபம். கத்தோலிக்க சபை நிறுவப்படும் வரை யாருமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறவில்லை. வேதமும் அதை தொடர்ந்த வரலாறும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றதாக உரைக்கின்றன. பவுல் வானத்திலிருந்து வருகிற தூதனும் கூட வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவர் சபிக்கப்பட்டவராயிருக்க கடவுள் என்று கலாத்தியர் 8:1 உரைத்திருக்கிறார். இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்தானங்களிடம் ஞானஸ்தானம் பெற்றிருந்த ஜனங்களை அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று நீர் அப்போஸ்தலர் 19 கட்டளையிட்டீர். ஒரு தூதனும் கூட வேறொன்றையும் உங்களிடம் கூறாதிருப்பானாக என்று பவுல் கூறினான். கடைசி நாட்களில் ஒரு செய்தியாளன் வந்து ஜனங்களை முதற்பலனுக்கு, மூல விசுவாசத்துக்கு வழிநடத்துவான். எங்கள் மத்தியில் உள்ள மகத்தான செய்தியாளர், மகத்தான கிறிஸ்து, பரிசுத்தாவி தம்மை வெளிப்படுத்தி வார்த்தையை திறந்து கொடுத்து அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறார். அவர்தாமே எங்களை மூல பெந்தேகோஸ்தே விசுவாசத்துக்கு வழிநடத்தும்படி அருள் புரிவீராக. பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினான். நிசாயாவில் ரோமசபை நிறுவப்படும் வரைக்கும் அது அவ்வாறே ஒவ்வொரு நபருக்கும் இருந்து வந்தது. தேவனே, இப்பொழுது இரக்கமாயிரும், தொட்டி ஆயத்தமாயிருக்கும் இருதயங்கள் திறந்துள்ளன. கர்த்தராக இயேசுவை உள்ளே வாரும். நாங்கள் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர்கள் உள்ளே வருவது சாத்தியமானால் அது சாத்தியம் என்று நான் நம்புகிறேன். கர்த்தாவே, உள்ளே இருக்கும் நாங்கள் அவருடைய வார்த்தையின் மூலம் பேசும் தேவனுடைய சத்தத்தை கேட்டும் கண்டும் இருக்கிறோம் என்று அறிந்தவர்களால் எந்த மணி நேரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் கணக்கெடுத்து பார்ப்போமாக. பிதாவே, இதை அருள்வீராக. உம்முடைய குமாரனின் நாமத்தினாலே நாங்கள் இவர்களை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுது நாம் நமது தலைகளை வணங்கியிருப்பதோடு மென்மையாகவும் மென்கறிவாகவும் இயேசு அழைக்கிறார். உனக்காகவும் அழைக்கிறார்.